கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசி கேட்டதான பகுதியில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 6:12 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லையன் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான்.
அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். O king, but Elisha, the prophet that is in Israel, telleth the king of Israel the words that thou speakest in the bedchamber. இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இதை கேட்க நாங்கள் வாசி கேட்டாத பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு எலிசா த ப்ராஃபட் அண்ட் த ஃபோர்த் டைமென்ஷன். எலிசா த ப்ராஃபட் அண்ட் த ஃபோர்த் டைமென்ஷன். எலிசா தீர்க்கதரிசியும் 4 பரிமாணமும். எலிசா தீர்க்கதரிசிக்கும் 4 பரிமாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் கவனமாக கவனிங்க. கர்த்தர் வந்து ஆம்னிபொட்டன்ட்டாக இருக்கிறார், சர்வ பலமுள்ள தேவனாக இருக்கிறார், அல்மைட்டி காட். எல்லாத்தையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் சிஷ்டிகர்த்தராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் அவர் சிஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிஷ்டித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். 1 ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே சிருஷ்டிப்பை குறித்து வாசிக்கிறோம். 2 அதிகாரத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினதை பார்க்கிறோம். 1 அதிகாரத்தில் நம்ம காண்கிற எல்லா சிஷ்டிப்பையும் ஆண்டவர் உண்டாக்கிறார். எதுவுமே தானாக வருதில்லை. இதை இந்த பில்டிங் தானாக வருதில்லை. இதை ஒருத்தர் கட்டியிருக்கணும். அதே போல் நம்ம பார்க்கிற எல்லாமே அந்த வீடுகள் பில்டிங் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதை யாரோ ஒருத்தர் அதை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் யாராவது உண்டாக்க முடியுமா? சூரிய சந்திர நட்சத்திரங்களை யாராவது உண்டாக்க முடியுமா? எந்த மனுஷனாலும் உண்டாக்க முடியுமா? அதான் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் தேவன். அந்த தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தை பூமியை உண்டாக்கியிருக்கிறார். மரம் செடிகள் இதோ மிருகங்கள் மீன்கள் பறவைகள் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய சரீரத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார். எத்தனை வருஷம் எத்தனை டாக்டர்கள் உலகத்தில் படித்தாலும், கோடிக்கணக்கில் டாக்டர்கள் அவங்க மெடிக்கல் கோர்ஸ் படித்தாலும், இந்த சரீரத்தை இன்னும் அவங்க ஆராய்ச்சி பண்ண முடியல. இந்த சரீரம் அவ்வளோ அற்புதமாக உண்டாக்கியிருக்கிறார். மனுஷனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மரம் செடிகளை பாருங்கள், அதில் என்ன வெரைட்டி இருக்கிறது, என்ன அழகாக இருக்கிறது. மனுஷன் கொஞ்சம் கெடுத்து போட்டான் எல்லாத்தையும். அதனால் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, மிருகங்கள் பறவைகள் மீன்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ரொம்ப அழகாக ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார், ஞானமாக உண்டாக்கியிருக்கிறார். பல வெரைட்டிஸ் இருக்கிறது. இப்படி வந்து ஞானமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறார்னா, எவ்வளோ அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் கிரியேஷன் வந்து ஒரு கிரேட் ஒர்க்காக இருக்கிறது. இந்த பூமியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு உண்டாக்கியிருக்கிறார். அங்கே தான் தண்ணீர் இருக்கிறது, இதோ பெட்ரோல் இருக்கிறது, அங்கே எல்லா விதமான உலோகங்கள் எல்லாம் இருக்கு, இரும்பு செம்பு எல்லாமே அங்கே தான், கிரானைட் எல்லாம் அங்கே தான் இருக்கு. இந்த மண்ணுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு உண்டாக்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேலே நம்ம பார்த்தோம்னா இந்த ஆகாயத்தை பார்த்தா சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அதில் எவ்வளவோ இருக்கு, எண்ணி முடியாது. இதெல்லாம் ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமா? அப்படியாப்பட்ட மனுஷன் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? மனுஷன் வந்து எதையுமே செய்ய முடியாது, அற்ப காரியம் கூட செய்ய முடியாது. ஒரு நில முளத்தை கூட்டவோ குறைக்கவும் முடியாது. அவன் தேவன் உண்டாக்கின பொருட்களை வச்சு தான் அதை ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மேனிஃபேக்சர் பண்ணுவானே ஒழிய அவன் சிருஷ்டிக்க முடியாது. சாத்தான் சிருஷ்டிக்க முடியாது. சாத்தான் கேனாட் கிரியேட். சிருஷ்டிப்பு எவ்வளவு பெரிய காரியம். அதை விட பெரிய காரியம் என்னன்னா, இவ்வளோத்தையும் உண்டாக்கின தேவன் வந்து மனுஷனாக வந்து நம்மளை போல உலகத்தில் ஜீவித்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது. அதான் ரெடாம்ஷன். ரத்தத்தை சிந்தி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த ரெடாம்ஷன் தான் இந்த சிருஷ்டிப்பை விட கிரேட்டர். அது ரெடாம்ஷன் இஸ் அ கிரேட்டர் ஒர்க் தேன் கிரியேஷன். இதை கிரியேஷனை பார்க்குறோம், பார்க்கும் பொழுது எவ்வளோ அருமையாக இருக்கு. ஒரு மரத்தை பாருங்கள், அது என்ன அழகான இலை, என்ன பூ, என்ன காய், என்ன கனி, அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கு. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று சொல்லவன் மதிகேடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். சிருஷ்டிப்பு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது எதை வெளிப்படுத்துகிறனா, அதுக்கு முன்னால சிருஷ்டிகர்னு ஒருவர் இருக்கிறார். சிருஷ்டிகர் என்று ஒருவர் இல்லை என்றால் சிருஷ்டிப்பு இல்லை. அப்ப சிருஷ்டிப்பு இருக்குன்னா அந்த சிருஷ்டிகர் அதுக்கு முன்னால இருக்க வேண்டும். மீன் இருக்கிறது என்றால் அந்த மீன் வந்து வாழ்றதுக்கு தண்ணீர் முதலாவது இருக்க வேண்டும். தண்ணீர் இல்லை என்றால் மீன் இல்லை, மீன் இல்லைன்னா தண்ணீர் இல்லை. அதனால பாருங்க, ஆண்டவர் முதல்ல இருக்கிறத அந்த மீன் ஒன்று வாழணும்னா அதுக்கு தண்ணீர் வேணும். மீன் இல்லாமல் தண்ணீர் இருக்கலாம், அந்த தண்ணீர் இல்லாமல் மீன் இருக்க முடியாது. அதே போல் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு காலத்தில் ஒன்றுமே கிடையாது, அதன் பின்பு அவர் சிருஷ்டித்தார். அவர் வந்து எவ்வளோ கிரேட்டர். அவர் தான் இயேசு என்று பிலீவ் பண்ணுறது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் மூணு கடவுளை கொண்டுட்டான். அவன் அதை நம்ப முடியாதனால அப்படி ஒரு குழப்பத்தை கொண்டுட்டான். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷனாக வந்தார் என்பது இட் இஸ் எ கிரேட் திங். அது அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று பிலீவ் பண்ணுறது அதுதான் வந்து சுப்ரீம் ரெவலேஷன். அதுதான் ஒன்றையோப்பா ஒன்று தீம்பத்தை மூணு பண்ணார்ல என்ன சொல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கு, காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் விதவுட் கான்ட்ரவர்சி, கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் ஃபார் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். எந்த முரண்பாடும் கிடையாது, விதவுட் கான்ட்ரவர்சி. தேவ பக்திக்குரிய ரகசியமாவது த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ். தேவ பக்தியாக ஜீவிக்கணும்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கணும். திருத்துவத்தை விசுவாசித்து அவன் தேவ பக்தியாக ஜீவிக்க முடியாது. அறியாமையின் காலத்தில் தேவன் காணாது போல் இருந்தார். அப்பொழுது சத்தியம் வெளிப்படலை. இப்பொழுது ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் மூலமாக ரிவீல் பண்ணியிருக்கும் பொழுது இப்பொழுது அப்படி விசுவாசிக்கவில்லை என்றால் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் எத்தனை ஆயிரம் இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் எல்லாரும் அழிஞ்சு போய், இல்லை திருத்துவத்தை நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்களே எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. நம்ம காலத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டது. அதே மாதிரி இயேசுவை நம்பாதவர்கள், பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் and you will be saved and thy house, உன்னுடைய வீடு நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அவரே மெய்யான தேவன நித்திய ஜீவனமாக இருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு டிரினிட்டி பீப்புள் வந்து, டினாமினேஷன் பீப்புள் அவங்களால நம்ப முடியலை. ஏன்னா இட் இஸ் எ கிரேட்டர் ஒர்க். இவ்வளோத்தையும் உண்டாக்கின கர்த்தர், மகா பெரிய தேவன் ஒரு மனுஷனாக வந்தார் உலகத்தில், உங்களுக்காக எனக்காக வந்தார். ஹல்லேலூயா. கல்வாரியில் மீட்பை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. இப்போ காணாமல் இருந்தும் அவருக்கு ஆராதனை செய்கிறோம். ஒரு நாள் அவர் பக்கத்தில் நான் நடந்து போவோம், அவரை நேராக பார்ப்போம், அவரை பார்த்து ஆராதனை செய்வோம். இப்போ பார்க்காம ஆராதனை செய்கிறோம். எத்தனை பேர் அந்த நாளுக்காக காத்திருக்கிறீங்க? ஆமீன். முடிவிலே நம்ம இயேசுவை சந்திப்போம். எல்லாரும் அந்த கோலோடு தான் வருவாங்க. கல்வரி டேபர்நாக்கில் போனால் அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்குது, வெளிப்பாடான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி நம்மளை ரேப்சரில் கொண்டு சொல்லும். இயேசுவை காணுவோம், இயேசுடைய ராஜ்யத்திலே நம்ம வாழுவோம் என்று அவ்விதமான நோக்கத்தில் தான் நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் அந்த கோலப்பரம் மறந்துடுவாங்க. சில வருஷம் ஆனவுடனே சில சோதனைகள் வரும் பொழுது அவங்க அந்த கோலை விட்டுருவாங்க. அந்த கோலை விட்டும் பொழுது அவங்க இயேசுவை காண முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் தான் காண முடியும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்கின்படி தான் போகணும்னு ஆண்டவர் வச்சுக்க. ஒழுங்கு இல்லாமல் ஆண்டவரை ஆராதிப்பது, ஊழியம் செய்வது, அது ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அதனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு வச்சுக்கிறார், ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார். எல்லாம் அவர் வந்து ஆர்டர் படி தான் செய்கிறார். ஒரு ஒழுங்கு கிரமத்தோடு தான் ஆதிலேருந்து படிப்படியாக செய்துட்டு வர. மனுஷன் வந்து தன் இஷ்டம் போல ஜீவிப்பான், தன் இஷ்டம் போல போவான். அதனால் அருமையான அந்த ஒழுங்கில், அந்த ஆர்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா தேவன் நம்மை உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், ஊழியம் எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்டர் வச்சிருக்கும் பொழுது அந்த ஆர்டரில் வந்தால் தான் நம்ம போக முடியும், மற்றபடி போக முடியாது. தேவன் வந்து ஒழுங்கு இல்லாதவர் கிடையாது. ஒழுங்கு இல்லாதவங்க தான் இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாமே ரிஜெக்ட் ஆவாங்க. முடிவில் நம்ம இயேசுவை சந்திப்போம், அதான் நம்முடைய கோல். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஆமென். இப்பொழுது காணாமல் இருந்து ஆராதனை செய்கிறோம். ஒரு நாளிலே அவரை காண்போம். அவர் மனாதி வானங்களை உண்டாக்கினார். அவர் இந்த பூமியை உண்டாக்கினார். அவர் டைமென்ஷனை உருவாக்கினார். ஆமீன். டைமென்ஷன், 7 dimensions இருக்கு. அதான் இன்னைக்கு வந்து எலிசா திகதர்சியும் 4th dimensionை குறித்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன். டைமென்ஷன், பரிணாமங்கள், 7 பரிணாமங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த பூமியில் பசங்கத்தை நல்லா கவனித்தால் தான் புரியும். இதெல்லாம் தெரிய வேண்டிய சத்தியம். சொல்லப்போனால் அது இம்பார்ட்டன்ட் மெசேஜ். பூமியிலே நம்ம 3 dimensionல ஜீவிக்கிறோம். லைட், மேட்டர், டைம், வெளிச்சம், பொருள், காலம். இந்த 3 dimensionல இந்த உலகத்திலே நம்ம ஜீவிக்கிறோம். த 4th dimension அது வந்து விஞ்ஞானம் என்று சொல்லியிருக்கிறேன். 4th dimension விஞ்ஞானம். விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது இப்பொழுது, ஆனால் அது ஏற்கனவே இருக்குது. ஆண்டவர் 4th dimensionை கிரியேட் பண்ணியிருக்கிறார். வெளிச்சம் இல்லாமல் உலகத்தில் ஜீவிக்க முடியாது. வெளிச்சமே இல்லைன்னா ஜீவராசியே கிடையாது. ஒரு ஜீவராசி உலகத்தில் வாழ முடியாது. வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தில் தான் உலகமே ஜீவிக்குது. அதே போல் பொருள் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. நமக்கு பொருட்கள் தேவை. லைட், மேட்டர், டைம். எல்லாருக்கும் ஒரு டைம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு ஸ்பேன் ஆஃப் லைஃப் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம டைம், நேரம் வந்து போயிட்டே இருக்குது. நம்மளை அறியாமலே கரெக்டாக போயிட்டுருக்கு. நம்ம ஏஜ் அப்படியே வர வர அதிகமாயிட்டே போகுது. காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. இந்த டைமுகளை ஜீவிக்கிறோம். அங்கே போனால் டைம் கிடையாது. இப்பொழுது நம்ம லைட், மேட்டர், டைம் ஜீவிக்கிறோம். இதுதான் ரிலேம் ஆஃப் மார்டல் பீயிங்ஸ். நம்ம எல்லாரும் அழிந்து போகிறவர்கள். இதுக்கு மேலே ரிலேம் ஆஃப் பிளஸ்ஸட், இதோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மேலே இருக்கிறாங்க. அதான் மரித்து போன பரிசுத்தவான்கள், அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பைபிளில் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் மரித்து தன் இனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். யாக்கோபு மரித்து தன் இனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். இப்படி எல்லாமே தங்கள் இனத்தாரோடு சேர்க்கப்படுகிற நமக்கு இனத்தார் மேலே இருக்கிறாங்க. நமக்கு இனத்தார் கீழே இல்லை, நம்ம இனத்தார் மேலே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளில் அவங்க கூட சேர்க்கப்பட போகிறோம், அந்த எலெக்ட் பீப்புளோடு சேர்க்கப்பட போகிறோம். அதான் பிளஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த பிளஸட் பியாண்ட் கேட்சன் அப் டைம். இப்போ காலம் என்ன திரைக்கு இந்த பக்கத்தில் ஜீவிக்கிறோம், ஒரு நாளில் காலம் என்ன திரைக்கு அப்பாலே ஜீவிப்போம். காலம் வந்து ஒரு திரையாக இருக்கிறது, அது எட்டர்னிட்டியும் அது இதையும் உலகத்தையும் டைமை வந்து செப்பரேட் பண்ணுகிறது. உலகத்தையும் எட்டர்னிட்டியும் செப்பரேட் பண்ணுறது காலம் என்னும் திரை. அதனால் அந்த டிவைடிங் லைன் பிட்வீன் மார்டல் அண்ட் இம்மார்டாலிட்டி, இங்கே அழிவுள்ளவர்கள் அங்கே அழிவில்லாதவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த டிவைடிங் லைன் வந்து அது ஒரு கேப்டனாக இருக்கிறது. அதுக்கு மேல பரிசுத்தவான்கள் ஜீவிக்கிறாங்க, அவங்க தியோபனி பாடியில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து இதை ஜீசஸ் இருக்கிறார். அதனால் இயேசு பிரதர் பென்கம் வந்து பரலோகத்துக்கு போகிறாரு. அப்படி போகும் பொழுது இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆறாம் பரிமாணத்தில் பிரதர் பென்கம் போகிறார், அங்கே பரிசுத்தவான்களை பார்க்கிறார். உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் அவரை வந்து தழுவி கொண்டு, மை பிரசியஸ் பிரதர், வி ஆர் சோ ஹாப்பி டு சீ யூ, அருமையான சகோதரனே, உங்களை காண்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவருக்கு வழுக்கத்தலை இருக்கு, ஆனால் அங்கே போனால் முடி வந்துடுது. அவர் கொஞ்சம் ஏஜ் ஆகி ஷோல்டர்லாம் கொஞ்சம் தொங்கிக்கிட்டு இருக்குது, அங்கே வந்தால் ஷோல்டர்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு, யங் மேனாக மாறிச்சார். அங்கே யாரும் ஓல்டு பீப்புள் இல்லை, அங்கே எல்லாருமே யங் பீப்புள் தான். இதோ லட்சக்கணக்கான பிரதர்ஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான சிஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் அங்கே சொன்னாங்க, வி ஆர் சோ ஹாப்பி டு சி யூ, உங்களை இங்கே பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் கேட்குறார், இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, த ரிஜெக்டட் கிங் என்ற செய்தி 60வது வருஷம் 5வது மாதம் 15வது தேதி கொடுத்த செய்தியில் 156வது பேராகிராஃபில் பிரதர் பென்கம் சொல்லுகிறார், ஐ வாண்ட் டு சீ ஹிம் சோ பேட், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். They said, now he is just little higher, right up that way. இதோ என்ன செய்யறாரு, அவர் இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறார், இந்த சலத்துக்கு மேலே இருக்கிறார், உயரத்தில் இருக்கிறார். Someday he will come to you. ஒரு நாளிலே உங்கள்கிட்ட ஆண்டவர் வருவார். அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க பிரதர் பென்கம்ட்ட சொல்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் வந்து அவர் அவருடைய சொந்த அனுபவம், இதெல்லாம் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். ஒரு நாளில் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம், He will judge you according what you taught them first. முதலாவது உங்களை அவர் வந்து அவர் நியாயம் தீர்ப்பார், நீங்கள் பிரசங்கம் பண்ணதை வச்சு நியாயம் தீர்ப்பார். அப்போ பவுல் அப்படி தானா, பவுல் அப்படி தான், பேதுரு அப்படி தானா, பேதுரு அப்படி தான். ஆனால் பிரதர் பென்கம் சொல்கிறார், நான் வந்து பவுல் பிரசங்கம் பண்ணது தான் பிரசங்கம் பண்ணேன், இதோ பேதுரு பிரசங்கம் பண்ணது தான் நான் பிரசங்கம் பண்ணேன், ஐ பிரீச் வாட் பால் பிரீச் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் அதில் தான் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதன் பின்பு அவங்க என்ன சொல்கிறாங்க, வி நோ தேட் அண்ட் வி நோ வி ஆர் Going with you someday back to earth. ஒரு நாளில் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பூமிக்கு வருவோம். இப்போ மேலே இருக்காங்க, நாங்கள் பூமிக்கு வருவோம். Jesus will come. இயேசு கிறிஸ்து வருவார். And you will be judged according to the word that you preached us. நீர் எங்களுக்கு போதித்த வார்த்தையின்படி உம்மை நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நீர் வந்து வார்த்தையின்படி போதிச்சீரா என்று ஆண்டவர் கேட்பார். அதே போல் ஒரு பாஸ்டர் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், வார்த்தைக்கு அப்பாற்பட்டு போதிக்க கூடாது. நான் எந்த காரியத்தை போதிச்சாலும் முதல்ல நான் அதை நல்லா மெடிடேஷன் பண்ணி தான் உங்களுக்கு போதிப்பேன். இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால வார்த்தையின்படி தான் போதிச்சிருக்கிறேன். இந்த 50 வருஷம் ஊழியத்தை அப்படி தான் செஞ்சிருக்கிறேன். அதனால் வார்த்தையின்படி போதிச்சா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பின்பு சொல்றாரு, முதலாவது நீங்க வார்த்தையின்படி போதிச்சீங்களான்னு, உங்க உபதேசம் வந்து வார்த்தையின்படி இருக்கணும். பவுல் பேதுரு போலதான் பென்கேம்ப் போதித்தார், அதனால அவர் தைரியமா இருக்கிறார். அதன் பின்பு அவங்க சொல்றது முக்கியமானது, தென் இஃப் யூ ஆர் அக்செப்டட் அட் தட் டைம், அப்பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, அண்ட் செட் தென் யூ வில் பிரசன்ட் அஸ் டு ஹிம் ஆஸ் யுவர் ட்ராஃபீஸ் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி. நீர் அதன் பின்பு என்ன, எங்களை வந்து உம்முடைய ஊழியத்தினுடைய ட்ராஃபீஸ், ட்ராஃபீஸ்னா என்ன, பரிசு பொருள்னு அர்த்தம். நீர் எங்களை வந்து பரிசாக ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பீர். Then you will present us to him as your trophies of your ministry. You will guide us to him. நீர் தான் எங்களை அவரிடத்தில் வழி நடத்தினீர். And all together, we will go back to the earth to live forever. அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் பூமியில வந்து வாசம் பண்ணுவோம். அதான் மில்லினியம். அப்பொழுது இவர் கேட்கிறார், Do I have to return back now? இப்பொழுது நான் போட்டுமா அப்படிங்கிறார். இப்போ அவர் அந்த 6வது பரிமாணம் வந்திருக்காரு. இப்போ நான் மறுபடியும் பூமிக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, Yes, but keep pressing on. நீங்க தொடர்ந்து முன்னேறி போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நம்ம இன்னைக்கு தொடர்ந்து முன்னேறிட்டே போயிடும். அவங்க சொன்னது என்ன, தொடர்ந்து முன்னேறிட்டு போங்க, விட்டுறாதங்க, ஓட்டத்தை விட்டுறாதங்க அப்படிங்கிறார். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, முதலாவது ஆண்டவர் உம்முடைய பிரசங்கம் ஊழியம் வந்து வார்த்தையின்படி இருந்ததான்னு பார்க்கிறார். உம்மை முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிறார். அதன் பின்பு எங்களை வந்து நீர் வந்து ஒரு ட்ராஃபீஸாக ஆண்டவருக்கு கொடுப்பீர் என்று சொல்கிறாங்க. இதில் தான் கவனிக்க வேண்டிய காரியம், பென்கேம் வந்து ஒரு கூட்டமான ஜனங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இந்த கடைசி காலத்தில் பென்கேம் த மெசஞ்சர் ஆஃப் த 7 சீல், செவன்த் ஏஞ்சல் அவராக இருக்கிறார். செவன்த் சர்ச் மெசேஞ்சராக இருக்கிறார். அவருக்கு கீழே ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா, ஹெல்பர்ஸ் வச்சிருக்கார், அனாயிண்டட் பிரீச்சர் வச்சிருக்கிறார். அந்த அனாயிண்டட் பிரீச்சர் ஒரு கேதர் பண்ணுறாங்க. பென்கேம் என்ன போதித்தாரோ அதை போதிச்சு ஒரு கேதர் பண்ணுறாங்க. அப்படி என்ன செய்யணும்னா, அவரு கூட சேர்ந்து நானும் அங்கே வரேன். நானும் ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்னா, பென்கேம் கீழே எல்லாம் அந்த குரூப் தான், அதுதான் ஓவர் கம்மர்ஸ், அவரை நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஒரு கூட்டத்தை நான் ப்ரெசன்ட் பண்ண, உங்களை நான் ப்ரெசன்ட் பண்ணணும். சிலர் என்னுடைய சாணத்தை சொன்னால் பாஸ்டர் பெருசாக தானே சொல்ல, தன் சாணத்தை அறியறது தான் அடாப்ஷன், புத்திர சுவீகாரம், பிளேசிங். அதை அறியாதவங்க அவங்க வந்து ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி சிலம்பம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் என்னுடைய சாணத்தை நான் சொல்லணும், உங்கள் சாணத்தை நீங்கள் அறிய வேண்டும். பிளேசிங் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ பென்கேம் தன்னுடைய ஸ்தானத்தை அறிகிறார். நீர் ஒரு குரூப்பை கொடுக்கும் பொழுது இது அவருக்கு கீழே அனாயிண்டட் ப்ரீ, அவர் போயிட்டார், இன்னைக்கு அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உலகத்தில் அங்கங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்து அவங்க எல்லாரும் உணர்ந்துட்டு ஒவ்வொரு கூட்டத்தை சேர்த்து மொத்தமாக இப்போ பென்கேம் எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்குறார், ட்ராஃபீஸாக கொடுக்குறார். ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், நமக்கு தாழ்மை வேணும். ஒருவேளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டாலும் அது உண்மை தான், நான் சொல்றது உண்மை, 100% ஃபேக்ட் இது. ஆனால் அனாயிண்டட் ப்ரீச்சர் இல்லாமல் ஊழியத்தை செய்கிறவங்க, வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் ஊழியம் செய்கிறவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க உடனே ஊழியத்துக்கு போகிறேன்னு போவாங்க, வேலை பார்த்துக்கிடுவாங்க, விசுவாசம் வேண்டாம், வேலையில் நிறைய சம்பளம் வரும், அவங்க ஒய்ஃப் வேற சிலர் வேலை பார்ப்பாங்க, இவங்க உழைத்து போகிறாங்கன்னா எந்த ஃபெய்த்தும் தேவையில்லை, கர்த்தரையே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தசம பார்த்து சபையில் வாங்குவாங்க, இவங்க சம்பளத்தையும் வாங்குவாங்க. இதுதான் இந்த செய்தியில் முதலாவது எனக்கு பிடிக்காத காரியமே அதுதான் அப்படின்னு என் சாட்சியில் சொல்லியிருக்கேன். அதனால் பாருங்க, இது என்ன செய்யணும்னா இதெல்லாம் ஒழுங்கு இல்லை. அதனால் பிரதர் பவுல் சொல்கிறாரு, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். ரெஸ்லிங்கில் அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, எல்லா விளையாட்டுலேயும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த சட்டத்தின்படி ரூல்ஸ் படி விளையாண்டா தான் அப்போ தான் முடிசூட்டப்படி. இவன் ரூல்ஸ் படி இல்லை, இவன் வந்து அந்த விளையாட்டு அந்த ரூல்ஸ், எல்லா விளையாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாது, முடிசூட்டப்பட முடியாது. தண்டிலே சேவம் பண்ணுற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொடுத்தவனுக்கு பாத்திரவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று பவுல் அந்த ரெண்டின் தொகை ரெண்டாயிரத்துல தான் சொல்றாரு. தண்டுனா மிலிட்ரி, அது வேற ஏதாவது தண்டுனா நம்ம கீரை தண்டுன்னு நினச்சிடக்கூடாது, அது மிலிட்ரி. மிலிட்ரியில் சேரணும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு தான் அங்கே மிலிட்ரியில் போய் சேரணும். இத்தனை வருஷம் எழுதி கொடுத்தா அத்தனை வருஷம் அங்கே சேவை செய்யணும். அதே போல் இது ஒரு மிலிட்ரி ஊழியம் செய்கிறது. அந்த மிலிட்ரியில் நாம் கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்கணும், லைஃப்பை ஒப்பு கொடுத்து தான் ஊழியம் செய்யணும். சும்மா எடுத்தவங்கெல்லாம் பாஸர் ஆகிறது தான் நம்ம மெசேஜில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இவங்க ஒரு கூட்டத்தை ப்ரெசன்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க சட்டத்தின்படி யுத்தம் செய்யலை, சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யலை. இது ஒரு மல்யுத்தம், ரெஸ்லிங். இது பிசாசோடு ரெஸ்லிங் பண்ணுவது. அதனால் எடுத்தவங்கெல்லாம் பாஸர் ஆகிறது, அவங்க அங்கங்கே போய் அங்கங்கே ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தேவன் முற்றிலுமாக நிராகரிப்பார். அதனால் ஒரு பிலீவர் வந்து ஒரு சபைக்கு போகும்பொழுது நம்முடைய பாஸ்டர் அனாயின்ட் பிரீச்சரா தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்காம, வாங்க பிரதர் நம்ம சர்ச்சை ஆரம்பிச்சிடலாம், நான் ஒரு 10 பேரை கொண்டு வரேன், நம்ம சர்ச்சை ஆரம்பிச்சிடலாம், உடனே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து முடிசூட்டப்படாது, ராப்சரில் பங்கு பெறாது. பென்கேன் முதல்ல பலமுள்ள தூதன் கிறிசு, அதுக்கு கீழே பிரதர் பென்கேன், அதுக்கு கீழே அனாயின்ட் பிரீச்சர். அனாயின்ட் பிரீச்சர் இல்லாமல் தேவனால் அழைக்கப்படாதவங்க அவங்க காங்கிரிகேஷன் எல்லாமே கைவிடப்படும். அனாயின்ட் பிரீச்சர் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக போதிப்பார், கரெக்டாக போதிப்பார், பவுல் போதித்த மாதிரி போதிப்பார். அதுவும் முதலாவது உங்களுடைய சத்தியம் கரெக்டாக இருக்கணும். உம்மை ஆண்டவர் அங்கீகரித்த பிறகு எங்களை டிராஃபிஸாக கொடுப்பீர் என்று சொல்கிறார். அதனால் அருமையானே நம்ம மறித்தா 6வது பரிமாணம் போகிறோம், ஆனால் ஜீசஸ் மேலே இருக்கிற லிட்டில் ஹையர் அப் மேலே இருக்கிற. ஒரு நாளில் அவர் வருவார், நீர் முதலாவது உம்மை அங்கீகரிப்பார், ரெண்டாவது எங்களை நாங்களே நீர் எங்களை ஒப்பு கொடுப்பீர். என்ன அருமையான ஆர்டர் வச்சுக்கார். சகலமும் ஒழுங்குங்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவருடைய ஊழியத்தில் ஒழுங்கில்லாதது தான் கிடையாது, ஒழுங்கில்லாமல் இஷ்டமாக நடப்பது தான் நம்ம செய்தி. நம்ம செய்தியில் இருக்கிறது தான் இருக்கிறதுலே மோசமானது. அவங்கவுங்க இஷ்டமாக இருக்கிறது, அவங்கவுங்க இஷ்டமாக போகிறது, அவங்கவுங்க இஷ்டமாக ஊழியம் செய்கிறது, சபையை ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் தேவன் வந்து அந்த நாளில் ரிஜெக்ட் பண்ணுவார். நீ வந்து ஒழுங்கில் வரல, நீ உன்னுடைய ரெஸ்லிங் வந்து வார்த்தையின்படி இல்லை. நீ மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான். உனக்கு முடிசூட்டுதல் கிடையாது, கிரீடத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் பாருங்க, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி இருக்கிறார். முதல்ல நம்ம லைட் மேட்சர் டைமில் இருக்கும், அதன் பின்பு மேலே ஒரு பரிமாணம் பசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பிரதர் பென்கேம் அங்கே போகிறார், அதுக்கு மேலே தான் இதாவது உன்னதத்திலே தேவன் இருக்கிறார். அதுக்கு மேலே சொல்லப்போனால் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸுக்கு மேலே காட் இருக்கிறார். இப்படி மேலே இருக்குது, அப்படி இருக்குது. கீழே இருக்கிறது இதை பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்கள், பாவிகள் மறித்து போய் பாதாளத்தில் இருக்கிறாங்க. அதான் ரீஜன்ஸ் ஆஃப் த லாஸ்ட், இழக்கப்பட்டு போன ஆத்மாக்கள் கீழே இருக்கிறாங்க. அதுக்கு கீழே டெமன் ஸ்பிரிட் இருக்குது, அதுக்கு கீழே சாத்தா இருக்கான். அதனால் இங்கே ஒரு 3 பிரிவு, அங்கே ஒரு 3 பிரிவு, நடு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் சில நேரத்தில் என்ன செய்யணும்னா அங்கேருந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரும், சில நேரத்தில் கீழே இருந்து இன்ஃப்ளூன்ஸ் வரும். பாதாளத்திலேருந்து ஆவிகள் நம்மளை வஞ்சிக்கும், நமக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். மேலேருந்து பசுத்தாவியானவர் ஹெல்ப் நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸுக்கு மத்தியில் நம்ம இந்த உலகத்தில் ஜீவிச்சுக்கிட்டு படாத பாடுபடுறோம். சில நேரத்தில் நல்ல காரியங்கள் வருது, சந்தோஷப்படுறோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். சில நேரத்தில் சோதனைகள் வருது. அதனால் ரெண்டுக்கும் மத்தியில் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே நம்ம மேலே கிரியை நடக்குது, இங்கேருந்தும் கீழே இருந்தும் வருது, ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஹோலி கோஸ்ட் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம ஜெயிக்கிறோம். வி ஆர் த ஓவர் கமெண்ட்ஸ். ஹல்லேலூயா. இதமாக உலகத்தில் ஆண்டவர் இதெல்லாம் சிருஷ்டிப்பு அவர் செஞ்சிருக்கிறார். இப்பொழுது ஃபோர்த்து டைமென்ஷன் சொல்லும் பொழுது ஆகாயத்தில் ஃபோர்த்து டைமென்ஷனை வச்சிருக்கிறார். இந்த ஃபோர்த்து டைமென்ஷனை மனுஷன் கண்டுபிடிக்கலை. இப்பொழுது அவன் மனுஷன் அதை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஓரளவுக்கு அதை பற்றி அவனுக்கு நாலேஜ் வந்திருக்கு. பேத் பெயின்ஸ் என்ற செய்தியில் 1 மாதம் 24 செய்தியில் 91st பேராகிராப், மனுஷன் இப்பொழுது ஹைட்ரஜன் பாம்பை கண்டுபிடிச்சிருக்கிறான், மிசல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறான், ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்பொழுது நம்ம வந்து வேற ஒரு விஞ்ஞானத்தின் காலத்திலே ஜீவிக்கிறோம். சயின்டிஃபிக் ஏஜில் நம்ம ஜீவிக்கிறோம். ரஷ்யா வந்து என்ன செய்கிறது என்றால் அமெரிக்காவை மிரட்டுகிறது, நாங்கள் உங்களை அழிச்சிருவோன்னு சொல்லுது. ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடை மிரட்டுகிறது. ஏனென்றால் மனுஷ வந்து பீப்புள்ஸ் சயின்ஸ் ஹேஸ் ப்ரோக் இன் டு காட்ஸ் கிரேட் லேபரட்டரி அன்டில் தே ஆர் கோயிங் டு டெஸ்ட்ராய் தெம்செல்ஃப். காட்ஸ் லேபரட்டரியை அந்த ஆண்டவருடைய பரிசோதனை கூடத்தை மனுஷன் உண்டு அதை உள்ளே போயிட்டு அவன் சில ஃபார்முலாவை திருடி கொண்டான். காட்ஸ் கிரேட் லேபரட்டரி அன்டில் தே ஆர் கோயிங் டு டிஸ்ட்ராய் தெம்ஸ். இந்த ஆட்டம்ஸை பற்றி தானே இந்த ஃபார்முலாவை திருடி கொண்டு ஆட்டம் பாம்ஸ் செய்து என்ன செய்து தங்களை தாங்களே அழித்து கொள்கிறது. மரித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அந்த சிறியோர் பெரியோர் பலன் அளிக்கிறதுக்கும் இதெல்லாம் ரிவார்டு ஆண்டர் கொடுக்குறார். அதன் பின்பு என்ன எழுதியிருக்கிறது என்றால் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது. பூமியை கெடுத்தவர்கள், விஞ்ஞானத்தினாலே மனுஷன் பூமியை கெடுத்து விட்டான். வெளிப்படுத்தல் 11:18 வாசிக்கிறோம். அதனால் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. மனுஷன் விஞ்ஞானத்தினாலே இந்த பூமியை கெடுத்து விட்டான். அவன் காட்ஸ் லேபரட்டரியில் போயிட்டு அந்த ஃபார்முலாவை அவன் திருடித்து வந்து அவன் என்ன உலகத்தை அழிப்பதற்கு வேண்டிய காரியங்களை. God doesn't destroy anything. ஆண்டவர் எதையுமே அழிக்கிறது இல்லை. Man destroy himself by wisdom. மனுஷன் தன் அறிவினாலே உலகத்தை அழிக்கிறான். As he did in the beginning, taking Satan's wisdom instead of God's word. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷன் அறிவின் விருட்சத்திலே பங்கு பெற்றதினாலே அதிலிருந்து உலகத்தில் அறிவினாலே மனுஷன் ஜீவித்து இந்த முழு உலகத்தையும் அழித்து விடுகிறான். பாருங்க, அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டதெல்லாமே வாக்குச்சீட்டு மூலமாக ஓட்டு போட்டோம். இப்போ என்ன சொன்னால் எலக்ட்ரானிக் கண்டுபிடிச்சிட்டான். அந்த எலக்ட்ரானிக் எவ்வளோ உண்மைங்கிறது சொல்ல முடியுமா? அந்த எலக்ட்ரானிக்கில் எல்லாம் செய்யலான்னு போட்டிருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் பாருங்க, சாட்டன் வந்து என்ன செய்கிறான், விஞ்ஞானத்தினால எல்லாத்தையும் கெடுத்து விடுறான், உலகத்தையே கெடுத்து போடுறான். எல்லாம் ஃபேக்கு தான், எதுவும் உண்மை கிடையாது. விஞ்ஞானத்தை வச்சு ஏமாத்திடுவான். உலகமே இன்னைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்தியா 140 கோடி மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே அந்த இப்போ எலக்ட்ரானிக் கண்டுபிடிச்சி எலக்ட்ரானிக் மூலமாக எது வேணாலும் செஞ்சிருவான். அதனால் இன்னைக்கு என்ன செய்யணும், இவ்விதமாக எதையுமே நம்ப முடியாது. எது உண்மைங்கிறத நம்பவே முடியாது. அன்னைக்கு உண்மையா இருந்துச்சு, இன்னைக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. விஞ்ஞானம் வளர வளர இதோ என்ன சென்றால் ஏமாத்து வேலைகள் அதிகமாயிருது. மனுஷனுடைய அறிவினாலே இந்த உலகத்தையே கெடுத்து போட்டான். அவன் வந்து பாம்ஸை கண்டுபிடி, மிசைலை கண்டுபிடிச்சு இதோ ஒன்றுதான் ஒருத்தனை அழிச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தமா ஒருத்தன் என்ன சிறந்தால் செய்து விதமாக உலகத்தை கெடுத்து விட்டான் என்று வென்கான் தன்னுடைய செய்தியிலே சொல்றார். அதில் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் வந்து விஞ்ஞானமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து அந்த ஃபோர்த் டைமென்ஷனை வச்சிருக்கிறார். காட் இஸ் ஆம்னிசயன்ட், தேவன் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். இஸ் இன்ஃபினிட், அவர் அளவற்றவர். அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த ஃபோர்த் டைமென்ஷன், பென்காம் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் ஃபோர்த் டைமென்ஷனை மனுஷன் தற்பொழுது தான் சில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சிருப்பானான்னு தெரில. ஆனால் ஆண்டவர் வந்து ஆதியிலே உண்டாக்கும் பொழுது ஃபோர்த் டைமென்ஷனை வச்சிருக்கிறார். இது மனுஷன் இப்பொழுது காட்ஸ் லேபரட்டரியில் போயிட்டு அதை என்னச்சு அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி இப்பொழுது அவன் அதை இப்போ ஃபோர்த் டைமென்ஷனை பற்றி நாலேஜ் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிட்ட சொல்கிறார். ஒரு நாள் ராத்திரியிலே நிக்கோதேமியும் இயேசு கிறிஸ்துவும் மாடியில் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நிக்கோதேமியும் இயேசு விசுவாசிக்கிறான், ஆனால் பகிரங்கமாக அறிக்கை செய்யலை. ரகசியமாக இயேசுவை ஒரு நாள் ராத்திரி அழைச்சி வீட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். அதான் ஆதியா அந்த என் யோவான் 3 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் 3:13 வாசிக்கலாம்.
பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை.
இதோ பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. No man hath ascended up to heaven, but he that came down from heaven, even the Son of Man which is in heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் Son of Man அப்படின்னு சொல்கிறாரு. பரலோகத்திலையும் இருக்கிறாரு, இங்கே இவங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த நிக்கோதேமியிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறார். பரலோகத்திலையும் இருக்கிறாரு, இங்கே நிக்கோதேமியிட்ட அந்த மாடி மேலே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னு நிக்கோதா மேலே ஒன்றும் புரிய முடியல. அவங்ககிட்ட பேசியிருக்கிறது மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரன் வந்து இங்கேயும் இருக்கிறார், இந்த ரூஃப் டாப்பில் இருக்கிறார், அவர் அதே நேரத்தில் பரலோகத்திலையும் இருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்கிறார். அவனால் புரிய முடியல, நம்மளாலையும் புரிய முடியாது. அது அவர் காட், அவரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஃபோர்த் டைமென்ஷனை பற்றி ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார். The fourth dimension is not just in the world here. அது இந்த உலகத்தில் மட்டும் அந்த fourth dimension இல்லை, அது பரலோகத்திலையும் குறிக்கிறது. அது எல்லா இடத்துலையும் அது இருக்கிறது. எல்லா இடத்துலையும் fourth dimension இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே பிரசங்கம் பண்ணனா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதே நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் இருக்கு, அங்கேயும் இதே சத்தம் கேட்குது, இங்கே நான் இருக்கிறேன். எப்படி பாருங்க, இதுதான் ஃபோர்த் டைமென்ஷன். இந்த ஃபோர்த் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுனால இப்படி லைவாக நம்ம ஒரு காரியத்தை அனுப்ப முடியாது. லைவாக பல இடங்களில் பார்க்க முடியாது, ஒரே இடத்துல தான் பார்க்கணும். 100 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் உலகம் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் உலகம் முழுசும் நடக்கிறத பார்க்க முடியும். எல்லா உலகத்தில் யார் வேணாலும் பார்க்கலாம். அவங்ககிட்ட அந்த கம்ப்யூட்டர் அந்த டிவி இருந்தது என்றால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இதை பிக்கப் பண்ணும், அது பிடிச்சி இழுத்து அது உங்களுக்கு காட்சியை கொண்டு வரும். எங்கே வேணாலும் கேட்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக இதோ பரலோகத்திலையும் அவர் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். அதனால் பரலோகத்தில் இருக்கிறவரும் இதோ பரலோகத்தில் இங்கே பரலோகத்தில் இறங்கின மாயக மனுஷருக்குமானே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒன்று. த சன் ஆஃப் மேன் விச் இஸ் இன் ஹெவன், அவர் பரலோகத்திலையும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். அப்படின்னு அங்கே சொல்லும் பொழுது அவனால் என்னன்னே வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. இல்லை அஸ்ட்ரானட் இருக்கிறாங்க, அஸ்ட்ரானட் வந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போகிறான். சந்திரனுக்கு போகும் பொழுது அவன் ஒரு ராக்கெட்டில் போகிறான், அவன் போகிறத இங்கே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவனுக்கு கமாண்ட்மெண்ட் எல்லாம் இங்கேருந்து தான் போகுது, நீ அதை செய் இதை செய் அப்படின்னு போகும். இந்த காட்சி வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க. அமெரிக்கா ஒரு ராக்கெட் அனுப்புனா, இல்லை ரஷ்யா ஒரு இது அனுப்புனா, அதில் இருக்கிற அஸ்ட்ரானட்டு அந்த மின்வெளி வீரர்கள் அவங்க செய்கிறதையெல்லாம் உலகத்தில் இருக்க எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எந்த காட்சியும் உலகத்தில் இருக்க எல்லோரும் வாட்ச் பண்ண முடியும். இது என்ன தான், இதுதான் ஃபோர்த் டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன் என்ன செய்தால், உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. அது ரெக்கார்ட் பண்ணுறது மட்டுமல்ல டிரான்ஸ்மிட் பண்ணுது, அது அது பரப்புது, உலகம் முழுசும் பரப்புது. சுவர் தடை செய்ய முடியாது, எதுவுமே தடை செய்ய முடியாது. இதுதான் இந்த ஃபோர்த் டைமென்ஷன். இதை மனுஷன் கண்டுபிடிக்கலை, ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே அதை வச்சிருக்கிறார். சயின்ஸ் பிளண்டட் இன்டு காட்ஸ் லேபரட்டரி. இப்பொழுது காட்ஸ் லேபரட்டரியில் போயிட்டு அவன் அதை திருடிக்கிட்டான், அதை அவன் கொண்டு வந்துட்டான். சயின்ஸ் டிஸ்கவர்ட் தேர் இஸ் அ டைமென்ஷன் ஹியர், த திங்ஸ் ஆர் பீயிங் ரெக்கார்டட். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுது. இப்பொழுது விஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறது. அதனால் அது என்ன செய்யுது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. ரெக்கார்ட் பண்ணுது மட்டுமல்ல, உலகம் முழுசும் அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. எங்கே ஆஸ்திரேலியாலையும் பார்க்கலாம், பெல்ஜியத்துலேயும் பார்க்கலாம், அமெரிக்காலையும் பார்க்கலாம், ஜப்பான்லேயும் பார்க்கலாம், ஆப்பிரிக்காவில் பார்க்கலாம், எல்லாம் லைவாக இந்த நேரத்தில் யார் வேணாலும் நம்ம இதை பார்க்கலாம். நம்ம மட்டும்னு இல்லை, எத்தனை பேரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டசபையில் என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்கிறத நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். இப்போ எல்லாமே லைவாக கொடுக்கறது. அங்கே யார் யார் இருக்கிறாங்க, அவங்க என்ன கலரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க கண்ணை மூடுறாங்களா அல்லது அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களா, அதை உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்க முடியும். எப்படி அது, இதுதான் ஃபோர்த் டைமென்ஷன். அதை ரெக்கார்ட் பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆண்டவர் எதுக்காக அந்த ஃபோர்த் டைமென்ஷனை வச்சிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அது வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற நியாய தீர்ப்பு நாளில் அதை வந்து ஆண்டவர் போட்டு காமிப்பார். God records everything that can take place. And that is what is going to play back on the day of judgment. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளின்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 20:11 வாசிக்கிறோம். ஒரு பெரிய வெள்ளை பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். இதோ பூமியும் வானமும் அவர் சமூகத்தின்று அகன்று போயின, மரித்தோராகிய சிறியோரும் பெரியாரும் தேவனுக்குன்பாக நிற்க கண்டேன். அதெல்லாம் மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் வந்து இதை பிளே பேக் பண்ணுறார். நீங்கள் லைஃப் வந்து நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்த பிறகு, பெண் பிள்ளைகளுக்கு 12 வயசு, ஆண் பிள்ளைகளுக்கு 13 வயசு. அதனால் அதிலிருந்து எல்லாம் நம்ம லைஃப் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டை வந்து அவர் பிளே பேக் பண்ணுறார். ஜட்ஜ்மெண்ட் டேயில் பிளே பேக் பண்ணும் பொழுது அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா காரியமும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன ஒரு பெரிய அதிசயம், எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. உலகம் முழுசும் அது அனுப்பப்படுது. உலகம் முழுசும் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். டிரான்ஸ்மிட் பண்ணுற, ரெக்கார்டிங் டிரான்ஸ்மிட்டிங். அதுக்கு பிறகு அது அப்படியே இருக்குது, அது அழியாமல் அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. பின்பு ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் கடைசி நாளில் பிளே பேக் பண்ணுவார். எல்லாம் போட்டு காக்கும்படி ஒருத்தரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உனக்கு சத்தியம் சொன்னாங்கல்ல, ஃபுல்னஸ்ஸாக வேர்டு போதிக்கப்படுச்சுலாம் போனா, நீ சர்ச்சுக்கு போனால எத்தனை வருஷம் போனா, எல்லாமே அங்கே ரெக்கார்டாக இருக்கும். ஏன் நீ வர திருப்பி வரல, நீ என்ன பண்ணா, எல்லாமே அங்கே இருக்கும். வாயை மூடிக்கிட்டு நிற்கணும், ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் பாவிகள் யாரும் தப்பிக்க முடியாது. அது வந்து எதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார், எதுக்காக நியாயத்தீர்ப்பு நாளுக்காக வச்சிருக்கிறார். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு, நம்ம லைஃப் ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு, நம்மளை அறியாமலே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரும் பொழுது மனம் திரும்பாதவர்கள் ஆண்டவர் வந்து என்ன செய்யறா, அவங்க மறித்து நியாய தீர்ப்பு நாளுக்கு வரும் பொழுது, இந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் வரும் பொழுது, எவ்ரி மேன் வில் சி தெம்செல், ஒரு ஒரு மனுஷனும் தன்னைத்தானே பார்க்கிறான், அவனுடைய லைஃப் அவனே பார்க்கிறான். எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. He said, even the very thoughts that you think would be right there. நம்ம நினைக்கிறது கூட அங்க இருக்குமா, செய்யறது இல்லை நினைக்கிறது கூட இருக்குமா. இப்போ வந்து சயின்ஸ் வந்து அதை டிஸ்கவர் பண்ணியிருக்கு, இந்த நாலாம் பரிமாணத்தை கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது அந்த நாலாம் பரிமாணத்தையும் சேர்த்து உண்டாக்கியிருக்கிறது. அதனால்தான் மோசே என்ன செய்கிறான் என்றால், முதல் அஞ்சு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறான், ஆதியாகமம், யாத்ராமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த ஆதியாகமத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் எப்படி சிஷித்தார் என்று எழுதியிருக்கிறான். இதெல்லாம் அது ஏற்கனவே நாலாம் பரிமாணத்தில் ரெக்கார்டு ஆகியிருக்கு, அது ரெக்கார்ட் ஆகி அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம மெசேஜை கொடுத்தோம்னா அது அங்கே தான் இருக்குது, அது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குது, இப்போ 2000% மேலே இருக்குது, எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதே போல் எல்லாமே நாலாம் பரிமாணம் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. இது ஆண்டவரை வந்து பிளேபேக் பண்ணுறார். மோசேக்கு அதை பிளேபேக் பண்ணும் பொழுது அவன் அதை பார்த்து பார்த்து தான் இந்த ஆதியாகமத்தை எழுதியிருக்கிறான். ஆண்டவர் எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், எப்படி ஒவ்வொரு சிஷ்யனையும் உண்டாக்கினார், இப்பொழுது அதுக்கு பிறகு எப்படி ஆதாமை உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார், எல்லாத்தையும் அவன் பார்க்கிறான். அது ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிருக்குது, அதை இப்போ ஆண்டவர் அவனுக்கு பிளேபேக் அதை போட்டு மறுபடியும் போட்டு காமிக்கும் பொழுது அதை பார்த்து அதை தான் அவன் ஆதியாகமத்தை எழுதியிருக்கிறான். அதெல்லாம் ஆதாம் வந்து அவன் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் வந்து வெளியேற்றப்பட்டலேருந்து 2600 வருஷத்துக்கு பிறகு மோசே ஜீவிக்கிறான். 2600 வருஷமாக அது ரெக்கார்டிங் அங்கே தான் இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 2600 தான் அழியாமல் இருக்குது. அதை பார்த்து தான் மோசஸ் குட் ரைட் ஜெனிசிஸ். மோசஸ் லீவ்ட் அபவுட் 2600 years ஆஃப்டர் ஆடம் வாஸ் கிரியேட்டட். ஆதாம் காலத்துக்கு பிறகு 2600 வருஷத்துக்குள்ள அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குது. சர்ப்பமானது எப்படி பேசிச்சு அதையும் அங்கே இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார், எதையுமே சாப்பிடாண்டான்னு சொன்னாரா, இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்கக்கூடாது. புசிச்சா என்ன ஆகும், நீங்கள் சாகவே சார்கள், ஷாலி வில் டை அப்படின்னு ஏவாள் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஷாலி வில் நாட் டை. அதெல்லாத்தையும் அவன் மோசே கேட்குறான், அந்த ரெக்கார்டிங்கை பார்க்குறான். இப்போ அந்த கான்வர்சேஷனை கேட்டு தான் ஆதி அவன் 3வது அத்தியாயத்தை எழுதியிருக்கான். அதில் ஏவாளும் அந்த சர்பண்ட்டும் வாஸ் டாக்கிங் அபவுட் மோசஸ் புட் டவுன் த கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனை அவன் எழுதியிருக்கிறான். அவன் எல்லாத்தையும் நடந்த காரியத்தை மறுபடியும் பார்க்குறான். இன்றைக்கி மனுஷன் ஒரு காரியத்தை ரெக்கார்ட் பண்ணுறான், லைவாக எல்லா இடம் போகுதுன்னா எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எத்தனை கோடிக்கணக்கில் வீடியோஸ் இருக்குது, எல்லாம் நாலாம் பரிமாணத்தில் தான் இருக்கு. நாலாம் பரிமாணம்னா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியுமா, விளக்கம் கொடுக்க முடியாது, அதை கண்ணால் பார்க்க முடியுமா, கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே இருக்குது. அது இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அதில் மோசஸ் சீயிங் எல்லாத்தையும் பார்த்து மோசஸ் ரைட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் டீடைல். இதோ அவன் வந்து ரொம்ப விளக்கமாக எல்லாத்தையும் எழுதியிருக்கிறான். ஆதாம் பேசுவதை கேட்கிறான், ஏவாள் பேசுவதை கேட்கிறான். எல்லாமே இன்னைக்கும் ஆண்டவர் டிஸ்ட்ராய் பண்ணாதபடி அதை வந்து அப்படியே வச்சிருக்கிறார். காட் டிட் டிஸ்ட்ராய் தட், That record is there. இது நாலா பரிமாணத்தில் அந்த ரெக்கார்டு இருக்கிறது. எதுக்காக நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் நீனே உன் லைஃப்பை பார், உன் லைஃப் வந்து எப்படி இருக்கு நீனே பார். God can show it back. ஆண்டவர் அதை மறுபடியும் காண்பிப்பதற்காக அப்படி வச்சிருக்கிறார். அதனால சயின்ஸ் ஹேஸ் டிஸ்கவர்ட் தட் டைமென்ஷன். இப்பொழுது விஞ்ஞானமானது அந்த டைமென்ஷனை கண்டுபிடிச்சிருக்கிறது. ஆனாலும் எதுக்காக ஆண்டவர் அந்த டைமென்ஷனை வச்சிருக்கிறார்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகளுக்கு ஏதாவது அறிவு இருக்குமா? யூடியூப்பை யூஸ் பண்றாங்க, யூடியூப்ல மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்க யாரு வேணாலும் கொடுக்கலாம், நீங்க பாட்டு பாடலாம், நீங்க எது வேணாலும் செய்யலாம், உலகத்தில் இருக்க எல்லாருமே அதை பார்க்கலாம். ஒன்னும் செலவே இல்லாம கொடுக்கலாம். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அப்படி செய்ய முடியுமா? இப்போ நீங்க அதை செய்றீங்க. எதுக்காக விஞ்ஞானிகள் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க? இதை எதுக்காக ஆண்டவர் இந்த நாலாம் பரிமாணத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த விஞ்ஞானிகளுக்கு தெரியுமா? தெரியாது. உலகத்தின் மக்களுக்கு தெரியுமா? அவிசுவாசிகள் பாவிகளுக்கு தெரியுமா? மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியுமா? அவங்க வந்து they have not realized why God created that dimension. இந்த நாலாம் பரிமாணத்தை ஆண்டவர் எதற்காக உண்டு பண்ணினார், அந்த என்ன காரணத்துக்காக உண்டு பண்ணினார் என்று மனுஷனுக்கு அது தெரியாது. அதனால மனுஷன் என்ன செய்தான், அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறான். அதில் தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் வருது. அதனால மனுஷன் அதை மிஸ்யூஸ் பண்ணி மனுஷன் அதை சீர்குலைத்து போடுது. அதனால ஆண்டவர் வந்து அந்த நாலாம் பரிமாணத்தை உண்டாக்குறத நல்லதுக்கு பயன்படுத்தாம மனுஷன் வந்து அதை தீமைக்கு ஏதுவாக, அதை அசுத்தத்துக்கு ஏதுவாக அவன் பயன்படுத்துகிறான். எதுக்காக வச்சிருக்கிறார்? கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாளில் போட்டு உன்னை நியாயந்தீர்க்கைக்கு தான் வச்சிருக்கிறார். அது காரணம் தெரியாம மனுஷன் என்னச்சான், நினைச்சவெல்லாம் எல்லாத்தையும் பேசுறது, எல்லாத்தையும் செய்யறது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி விட்டுறது. அது உலகம் முழுசும் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு கொண்டிருக்கு. இப்போ பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படிச்சா அதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா, பண்ணுங்க, உங்களை நான் வந்து இது பண்ணுறேன், உங்களை வந்து கொடுக்குறேன். அதனால் அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா நம்ம பிரசங்கத்தை ரெக்கார்ட் பண்ணி அவன் ஒரு சேனலில் கொடுத்துருவான். அதனால் இவர் எல்லா இடத்துலையும் இவர் பிரசங்கத்தை அவங்க கேட்பாங்க. நான் அதில் கொடுத்துருக்கேன், இதில் கொடுத்துருக்கேன்னு பெருசாக பண்ணிக்கிடுவாங்க. இது ஒரு காலம். இது நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் வந்து அதை போட்டு அவனை நியாயம் தீர்க்கிறதுக்காக வச்சிருக்கிற. நீ இந்த நாலாம் பரிமாணத்தை எவ்வளவு வந்து மோசமாக நீ பயன்படுத்தியிருக்கா, எவ்வளோ அதை சீர் உழைச்சிருக்கிறா? நான் எதுக்காக வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியலையே. அண்டர் வாட்டர், இதோ நிஜம் பூமிக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதையும் படம் பிடிக்க முடியும், அதையும் படம் பிடிக்க முடியும். மேலே எவ்வளோ உயரம் போனாலும் அதையும் படம் பிடிச்சி கொடுக்க முடியும். அதனால் இந்த உலகத்தில் பாதாளத்தில் மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்கலாம். என்ன காரியம் வேணாலும் நம்ம ஆன்லைனில் தேடி எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இவ்வளோ ஒரு காலம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னால் அது இல்லை. டிரான்ஸ்மிட்டட் பேக் அண்ட் எவ்ரி திங், எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு காண முடியும். எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கேட்கலாம். ஏனென்றால் இட் இஸ் பீயிங் ரெக்கார்டட், அது வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. ஹெவன்ல இருந்து பாதாள தண்ணிக்குள்ள அடியில இருந்து மேலே வரைக்கும் இந்த பூமியில எல்லாத்தையும் கடந்த காலத்துல நடந்த காரியங்கள் எல்லாமே இருக்கு. இப்பொழுது லூசிபர் பரலோகத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபரங்களில் உள்ள ஆரானை கூடத்தில் வீட்டிருப்பேன் அப்படிலாம் அவன் பேசுகிறான். அவன் இருதயத்தில் தான் பேசுகிறான். அந்த இருதயத்தில் பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏசாயா 14:12 வாசிக்கலாம்.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன்
இருதயத்திலே சொன்னாயே. You said in your heart. இருதயத்தில் சொன்னதை கூட ஆண்டவர் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசிக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அவன் என்ன இருதயத்தில் நினைச்சான் அதே ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. அது எப்போ? பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவன் பேசினது. அதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். விச் டிட் அஸ் வீக்கன் த நேஷன். ஜாதிகளை ஈனப்படுத்து, ஒரு தேசத்தை வந்து ஈனப்படுத்துவது. ராஜீவ்காந்தியை கொல்லிட்டா இந்தியா வீக் ஆயிரும். ராஜீவ்காந்தி நல்ல ட்ரைனிங் ஆகி கிரேட்டஸ்ட் லீடராக மாறினார். நேருவை மாறி இருந்தார். அதனால் விரோதிகள் என்ன செய்வாங்கன்னா ராஜீவ்காந்தியை வந்து கொல்லணும், அல்லது ஆர்எஸ்எஸ் மார்க்கம் வளர ஆர்எஸ்எஸ் மார்க்கத்தை ஸ்டாப் பண்ணினார். ஆர்எஸ்எஸ் அந்த இதை இயக்கத்தை வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணது ராஜீவ்காந்தி தான். அதனால் அவரை கொலை பண்ணிட்டா அப்படின்னா அப்படி தான் என்ன செய்யிருந்தால் இது அவன் உலகத்தில் வந்து விரோதிகள் சக்திகள் என்ன செய்யும் என்றால் இப்படி நல்லவங்களெல்லாம் காலி பண்ணி ஒரு தேசத்தை வீக் ஆக்குறது, அதை பலவீனப்படுத்துவது, ஒரு கட்சியை பலவீனப்படுத்துவது, ஒரு ஸ்டேட்டை பலவீனப்படுத்துவது, இதுதான் சாத்தானுடைய வேலை. தமிழ்நாடு நல்லா இருக்கா, அதை பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்கிறது? இதுதான் சாத்தானுடைய வேலை. அதான் ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. விச் டிட் அஸ் வீக்கன் த நேஷன். உலகத்தை எல்லாம் வீக் பண்ணுறது. ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாக இருக்கா, அதை வீக் பண்ணணும். ஒரு மனுஷன் பவர்ஃபுல்லாக வரானா, அவனை வீக் பண்ணணும். அவனை தோல்வி அடைச்சணும், அவனை வீக் பண்ணி. இதுதான் சாத்தானுடைய வேலை. அவன் இதயத்தில் அந்த நினைப்பு இருக்கு. உலக மனைத்தையும் அவன் வீக் பண்ணிட்டான். அதனால் என்ன செய்யறால் சாத்தானுடைய வேலைகள் எல்லாமே மனசில் நினைக்கிறது எல்லாமே ஆண்டவர் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற. அதனால் ஆண்டவர் சாத்தானை கீழே தள்ளினார். யோவான் என்ன கிபி 95-96 அவன் வந்து பத்மதீவில் இருக்கிறான். அப்பொழுது என்ன சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எழுதுகிறான். சாத்தான் என்ன செய்கிறான்? 606 1820 வரைக்கும் அது வந்து தேத்திரா சபையின் காலம். அந்த தேத்திரா சபையின் காலத்தில் 6,80,000 பேரை கொலை பண்ணினான். யோவான் இன்னும் பிறக்கலை. அவன் கிபி 95-96 இருக்கிறான். அது எல்லாத்தையுமே எழுதுகிறான். எல்லாத்தையும் செட்டில்டு இன் ஹெவன். அது செட்டில்ட ஹெவனில் விஷனாக இருக்குது. அது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எல்லாமே அங்கே செட்டில் ஆயிருக்கு. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதோ யோவான் தரிசனத்தில் இதை பார்த்து பத்மதீவில் பார்த்து என்ன சென்றால் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கிறோம். அதுதான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம். பென்காம் பார்க்குறார். என்ன பார்க்குறார்? அந்த ஹிட்லர் போய் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அவன் மர்மமான ஒரு முடிவை ஏற்படுத்துவான். இன்னும் அவன் அதை செய்யறதுக்கு முன்னதாகவே பார்த்துக்க முசோலினி என்ன செய்கிறான் என்றால் அவன் போய் என்ன செய்கிறான் என்றால் அவனும் அவமானமான ஒரு நிந்தை அங்கே அவனை தலைகீழாக தொங்க விட்டு என்ன செய்யிருக்காங்க என்றால் அவனை அடிச்சிருக்கிறாங்க. செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க. பாசிசத்தை ஏற்படுத்தவன் தான் முசோலினி. நாசிசத்தை கொண்டு வந்தது ஹிட்லர். ஐ சி முசோலினி டையிங் இன் அ ஷேம்ஃபுல் டெத். பென்காம் அதை விசனில் பார்க்குறாரு. 4 அது இருக்குது. ஆண்டவர் அந்த ப்ராப்பர்ட்டுக்கு அதை காமிக்கிறார். ஹிட்லருடைய முடிவு, முசோலினுடைய முடிவு. இந்த கென்னடி வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் பிளே பாய் பிளே பாய்ன்னு சொல்கிறார். ஜனங்கள் அமெரிக்கா ஜனங்கள் வந்து வந்து பிரசிடென்டாக கென்னடியை ஏற்படுத்துவார்கள். அந்த அவன் ஒரு பிளே பாய் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒரு பியூட்டிஃபுல் உமன் வந்து அமெரிக்காவை ஆளுகை செய்வாள். அமெரிக்கா வந்து இடிபாடுகளாக இருக்கிறது, அது எல்லாமே டெசலேஷன், பாலடைஞ்சி இருக்கிறது என்பதை எல்லாத்தையும் அவர் விஷனில் பார்க்கிறார் என்றால் எல்லாம் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கு. அது நிகழ்வதற்கு முன்னதாகவே அதை பார்க்கிறார். ஆன ஒரு ஃபோர்த் டைமென்ஷனில் எல்லாம் வச்சிருக்கிறார். எல்லா காட்சிகளும் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் இதிலேருந்து என்ன தெரியுது, நடக்க போகிற காரியங்கள் கூட அங்கே இருக்கு. அதை ஆண்டவர் ஒரு ப்ராபர்ட்டுக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த ப்ராபர்ட்டு அதுக்கு பார்க்கும்படியா, அந்த ப்ராபர்ட்டுக்கு தான் அந்த அந்த விஷனை பார்க்கும்படியான கிருபை கொடுக்குறார். மற்றவங்கெல்லாம் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஆண்டவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், எல்லாம் பொய். இந்த பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தன் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். அல்லது இந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இந்த பாஸ்டர்கள் இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் அங்கே தான் அவனுக்கு பங்கு. ஆண்டவர் ஒரு உண்மையான ப்ராபர்ட்டுக்கு அதை காமிக்கிற உண்மையான ப்ராபர்ட்டுக்கு அங்கே என்ன ரெக்கார்டாக இருக்குது, அது எல்லாம் அங்கே செட்டில்டு இன் ஹெவன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் அதை காமிக்கிறாரே ஒழிய வேற யாரும் அதை பார்க்க முடியாது. அந்த பைபிளில் பைபிள் வந்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கு. அதனால் ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்படாதவன் தரிசனம் பார்க்குறேன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் எல்லாம் அவனுடைய மனசில் நினைக்கிற கற்பனையே ஒழிய உண்மையான தீர்க்கதரிசனம் அல்ல. God had a prophet to send to reveal the entire Bible. இந்த முழு புத்தக வேத புஸ்தகத்தையும் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் ரேடியோ டிவி இதெல்லாம் என்ன செய்ததென்றால் அந்த ஈத்தர் வேஸ்லேருந்து அதை அதை அந்த காட்சிகளை பிடிச்சி எடுத்து நமக்கு என்ன செய்து அதை திரையிட செய் திரையில் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்படியாக செய்கிறது. It was sealed up in the message of the heaven. It was sealed up. இன்றைக்கி மெசேஜில் நமக்கு எல்லாமே இருக்குது, பைபிளில் எல்லாமே இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசிகள் வந்து அதை காட்சியாக கண்டு எழுதியிருக்கிறாங்க. பவுல் அதை எழுதியிருக்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான், கடைசியாக ஆன்டிகிரைஸ்ட் அவ்விதமாக வருவான் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் வந்து எல்லாத்தையும் நடக்க போகிற காரியங்கள் எல்லாத்தையுமே அந்த தரிசனமாக கண்டு எழுதியிருக்கிறான். அதே போல் நம்முடைய லைஃப் ஆனது ரெக்கார்டாயிருக்கு. நன்மை தீமை அறியத்தக்க வயசில் வந்த பிறகு எல்லாமே ரெக்கார்டாக இருக்கிறது. நமக்கு பரிசுத்தாவி தேவை. யூ நீட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி இல்லாதபடி மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நாலு புஸ்தத்தை படிச்சுட்டு உடனே பாஸ்டர் ஆயிருக்காங்க. அது எப்படி அவங்க பாஸ்டராங்க? பரிசுத்தாவி இல்லாமல் இன்டலெக்சுவலாக செய்தி தெரிஞ்சால் இப்படி மாறிடுவாங்க. உடனே பாஸ்டராக போகிறேன்ட்டு அவங்க அப்படி போவாங்க. அது தேவனுடைய சித்தமா ஆண்டவர் அழைச்சாரா அதே கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ்னால போகிறது. அவங்களுக்கு நியூ பேர்த்து கிடையாது, புது பிறப்பு கிடையாது. ஆனால் உண்மையான ஊழியக்காரன் வந்து தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியினாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறான். அமீன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம பைபிள் படிக்க சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் வார்த்தையினாலே போஷிக்கிறார். அமீன். இங்கே ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 8 வசனத்துலேருந்து 17 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சீரியா ராஜா அங்கே இருக்கிறான். இந்த சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். அதனால் யுத்தம் பண்ணக்கு முன்னதாக அந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்னு பேசுவாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் ராஜா என்ன செய்து அந்த கேப்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இதே போல் நம்ம இஸ்ரவேல் நாட்டை இந்த இடத்துல போய் தாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பேசுகிறாங்க. இதை என்ன செய்கிறான்னா எலிசா கேட்குறான். எலிசா 100 மைலுக்கு இங்கே இருக்கிறான். இன்னைக்கும் அந்த நாடு பேர் சிரியா தான், இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் தான், அதே பேர் தான். சிரியா இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமான நாடு தான், எப்பவுமே சிரியா இஸ்ரேலுக்கு விரோதமான நாடு தான். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து, எலியா காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் சிரியா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமான நாடு, இப்பமும் அது விரோதமான நாடு தான். அதனால் அவங்க வந்து அந்த இதை பற்றி பேசுகிறாங்க, எப்படி யுத்தம் பண்ண போகணும், இந்த எந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணும், இவங்க எதிர்பாராத நேரத்தில் போய் அட்டாக் பண்ணும். ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்ணான், இஸ்ரேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டாடி சந்தோஷமாக இருக்க நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பி இதோ என்ன செய்யறென்றால் இத்தனை பேரை சர கைதியாக கொண்டு போயிட்டான். அதுல இருந்து தான் யுத்தம் இந்நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 23ஆம் வருஷம் நினைக்கிறேன். அதனால அன்னைக்கு திடீர்னு அவன் என்ன செய்யறான், இதோ நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பி இதோ எல்லாம் நிறைய பேரை சர கைதியா பிடிச்சுக்கிட்டு போயிட்டு அங்க சுரங்கத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டான். அதுல இருந்து வந்த யுத்தம் இன்னும் ஸ்டாப்பாகல. அதனால அதான் இஸ்ரவேலுக்கு விரோதிகள் அவங்கெல்லாம். ஈரான் வந்து எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு விரோதி. ஈரான் வந்து இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள பெர்சியான்னு எழுதியிருக்கு. பெர்சியா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட் ஆனது, சிரியா அகைன்ஸ்ட் ஆனது. இப்பொழுது அவன் பிளான் பண்ணும் பொழுது எலிசாவுக்கு அது தெரியுது. எங்க அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான், அவன் ஒரு பெட் சாம்பர்ல நீர் பேசினா கூட அதை அவன் சொல்லிடுவான். உங்களுடைய படுக்க அறையில் பேசுறதை கூட அவன் சொல்லிடுவான், எலியா எலிசான்னு ஒரு தீக்க தேசி இருக்கிறான். அவன் போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுவான், உன்னை இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண போறான்னா இவன் ஜாக்கிரதையா இருப்பான், இல்லை அந்த இடத்துக்கு பாடுறாங்க. இப்படி அநேகம் தரம், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, அநேகம் தரம் பேசுறது எல்லாத்தையுமே இவன் போய் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லிடுவான். அதனால அவன் என்ன நினைக்கிறான், இதோ நம்மக்கிட்ட எவனோ ஒருத்தன் உளவாளி இருக்கிறான், ஸ்பை இருக்கிறான், என்னால நம்ம பேசுறது அவன் போய் அங்க சொல்லிடுறான். உலகமே இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் உளவாளிய வச்சுதான் கிரியை செய்யுது. மொஷாட்டு பெரிய உளவாளி, உலகம் எல்லா நாடுகளும் உளவாளிய வச்சிருக்கு. எதிரி நாட்டை வேவு பார்ப்பது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது. அதனால இதுதான் உலகமே அதுதான். அதனால எவனோ ஒரு உளவாளி இருக்கிறான், அவன் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிருந்தான். 11:12 வாசிக்கலாம்.
இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான்.
இதோ நீங்க சொல்ல மாட்டீங்களா, யாராவது ஒருத்தன் நம்ம கூட எவனோ ஒருத்தன் இருக்கிறான், உளவாளி இருக்கிறான், யூதாஸ் காரியத்து போல உளவாளி இருக்கிறான். இந்த உளவாளிக்கு என்னன்னா, எதிரியில் என்ன நடக்குது, சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு உளவாளி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கெட்டது நடந்தால் சந்தோஷம், நல்லது நடந்தால் வாய முடிக்கிட்டு இருக்குது, சந்தோஷப்படுறது கிடையாது. கெட்டது நடந்தால் சந்தோஷம், எனக்கு எல்லாம் தெரியும், சர்ச்சில் என்ன நடக்குன்னு எல்லாம் தெரியும். நீ உளவாளி, கோல் மூட்டுறவன், சர்ச்சினுடைய நன்மை, ஊழியத்தினுடைய ஊழியம் வந்து ஆசீர்வதிக்கப்படணும் எண்ணம் இல்லாதவன், அதான் உளவாளி. நமக்கு விரோதமா ஒரு உளவாளி இங்க இருக்கிறான், நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டா சொல்லிருந்தான் அப்படின்னு சொல்லுவ. யாரா இருக்காங்களா, உடனே வேலைக்காரன் சொல்லிடுறான். 12ஆம் வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான்.
இங்க யாரும் உளவாளி கிடையாது, எல்லாருமே கரெக்ட் தான், எல்லாரும் உண்மையானவங்க தான், எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம முன்னேறணும் தான் நினைக்கிறாங்க. யாரும் கெட்டு போகணும், ஏதாவது சோதனை வரணும், பிரச்சனை வரணும், நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது, யாரும் கெட்டவங்க யாரும் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே ஜென்யூன் சோல்ஜர்ஸ் தான், யாரும் உளவாளி கிடையாது. ஆனால் அங்கே எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்டா, இஸ்ரவேல் ராஜாட்ட நீர் பள்ளி அறையில் பேசுறத கூட அவன் சொல்லிடுவான், நீர் உன்னுடைய படுக்கை அறையில் பேசுகிற காரியத்தை கூட சொல்லிடுவான். அப்படின்னா அவன் எங்க இருக்கான், அவனை பிடிங்க, அவனை கொல்லக்கூடாது, டோன்ட் கில் ஹீம் பட் ஃபெச் ஹீம், இதை அவனை வந்து பிடிங்க. அவனை பிடிச்சா அவன் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறான், எப்படி அவனுக்கு நியூஸ் தெரியுதுன்னு அதை வச்சு நம்ம அவனை பிடிச்சிட்டா அந்த ரகசியம் நமக்கு தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சுன்னா என்ன செய்யலாம், அதை வந்து நம்ம மிலிட்ரியில் பயன்படுத்தலாம், அல்லது நம்முடைய பிஸ்னஸில் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காக அதை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நாலாம் பரிமாணம் எல்லாமே பொழுதுபோக்குக்கு தான் பயன்படுத்தப்படுது. அதனால் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி வருது எல்லாம்? நாலாம் பரிமாணத்தின் மூலமாக வருது. என்டர்டைன்மெண்ட்ஸ். அவனால் அவனை கொல்லக்கூடாது, அவனை பிடிச்சு அந்த ரகசியம் என்ன, நீ எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். ஒரு பெரிய சேனையை அனுப்புறோம், ரதங்களையும் போர் வீரர்களையும் எல்லாம் பெரிய கேப்டன்ஸ் எல்லாரையும் அனுப்பி அவனை பிடிக்கும்படியாக அந்த தோத்தானை சுற்றி முற்றுகை போடும் பொழுது இந்த வேலைக்காரன் காலையில் எழும்பி போகும் பொழுது இந்த சீரிய இராணுவத்தை பார்க்குறான். அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவன் சொல்கிறான் எலிசாட்டை, நம்ம சுற்றி என்ன செய்யுது பெரிய இராணுவம், சீரிய இராணுவம் இருக்குது, சீரியர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், அதனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அந்த அருமையான வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை 16 வசனம் நினைக்கிறேன்.
அதற்கு அவன், பயப்படாதே, அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான்.
இதோ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Fear not, for they that are with us are more than they that be with them. அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவங்க கூட இருக்கிறாங்க, இப்பந்தான் புதுசாக வரல. எலிசா அங்கே சொன்ன உடனே வரல, நமக்கு அப்படி தெரியும் எலிசா சொன்ன உடனே வருதுன்னு. எப்பவுமே எலிசா கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மூணில் ஒரு பங்கு தேவதூர்களும் வஞ்சிக்கப்படுறாங்க, மூணில் ஒரு பகுதி விழுந்து போனாங்க, ரெண்டு பகுதி இருக்குல்ல, சாத்தான் கூட ஒரு பகுதி இருக்கு, நம்மகிட்ட ரெண்டு பகுதி இருக்கு. அந்த ரெண்டு பகுதி எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறாங்க. நம்ம கண்ணு தான் திறக்கல, நம்ம 5 senses அல்ல அதை பார்க்க முடியாது, நம்முடைய ஐ மூலமா அதை பார்க்க முடியாது. இப்ப இந்த இடத்துல எல்லா நடனமாடலாம் எல்லாம் நடக்குது, எல்லா சவுண்டும் இங்கே இருக்குது, ஆனா நம்ம கேட்க முடியுமா பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஈத்தர் வேஸ்ல இருந்து அதை பிக்கப் பண்ணி உங்களுக்கு அதை காட்சியாக காமிக்கும். அது எப்பொழுதுமே இங்கே இருக்க தான் செய்யுது, இங்கே மட்டுமில்லை உலகம் முழுசும் இருக்க தான் செய்யுது. அதே போல பரலோகராஜ்யம் உங்கள் கூட இருக்குது, பரலோகம் உங்கள் கூட இருக்குது, தேவதூர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க. தேவதூர்களை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்முடைய தேவனியை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி அதை பார்க்கிறார். அதனால ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், அவங்களோடு இருக்கிறத பார்க்கணும் நம்மோடு இருக்கிறாரு. ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரணும், ஓபன் இஸ் ஐஸ் என்று ஜெபம் பண்ணுகிறான். அந்த 17 வசனத்தை வாசிக்கலாம்.
எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும்
என்றார். கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தரணும் என்று ஜெபிக்கிறார். லார்ட் ஐ ப்ரே தி ஓபன் இஸ் ஐஸ் தட் ஹீ மே சீ. அது எப்பொழுதுமே இருக்க தான் செய்து. எலிசா கூட எப்பொழுதும் இருக்கு. எலிசா கூட இருந்துச்சுன்னா உங்க கூடையும் என் கூடையும் இருக்குது. ஆமேன். ஆனால் நம்ம இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அதே போல 4 பரிமாணம் இங்கே இருக்குது, அது உலகம் முழுசு இருக்கு, எல்லா காட்சிகளும் இங்கே இருக்க தான் செய்யுது, ஆனால் நம்மளால பார்க்க முடியல. ஒரு எனர்ஜி தந்தால் செல்போனை நம்ம ஆன் பண்ணி கனெக்ஷன் பண்ணோம்னா அது எல்லாம் பார்க்க முடியும். இப்பமே உன் பார்க்க முடியும். இதுதான் 4th டைமென்ஷன். ஆண்டவர் அதை சிஷ்டித்திருக்கிறார். அப்பொழுது he saw and behold the mountain was full of horses and chariots of fire round about Elisha. எலிசாவை சுற்றிலும் அக்கிரிமயமான குதிரை ரதங்களும் குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. அவளோடு இருக்கிற பார்க்கிறது நம்மோடு இருக்கிறது அதிகம் என்று சொன்னவனமாக, இன்னைக்கும் நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பரலோகமே நம்ம கூட இருக்கிறது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். எல்லா காட்சிகளும் இருக்கிறது, எல்லாம் ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. எலிசா வந்து ஒரு ஃபார்மர், அவன் ஒரு விவசாயி, 12 ஏர் பூட்டி அங்கே உழுகிறான். அவன் வந்து ஒரு தீர்க்க தரிசி கிடையாது, விவசாயியா இருக்கிறான். இது ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். எலியாவை அனுப்பும் பொழுது அவன் மேல அந்த சால்வையை போடும் பொழுது, நீ ஊழியத்துக்கு வான்னு சொன்ன உடனே என்ன செய்யறான், எங்க அம்மா அப்பாவை நான் முத்தம் செய்துட்டு வரணும். அம்மா அப்பாவை ரொம்ப நேசித்திருக்கான், நல்ல பையன்தான், தாய் தப்பனை கனம் பண்றவன், உண்மையா நேசிக்கிறவன். சரி போயிட்டு வா. அது வரைக்கும் எலியா வெயிட் பண்ணுகிறார். பின்பு என்னச்சா வந்தான், அந்த ஏர் மாட்டை உன்னை பிடிச்சி அதை வந்து கட் பண்ணி, அந்த ஏர் மூட்டுகள்னால அந்த ஏர் அந்த மர அந்த நுகம் மற்றும் இந்த ஏரை வச்சு அந்த மரத்தை வச்சு சமையல் பண்ணான். சமையல் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எலியாவை பின்பற்றி போனான்னு சொல்லி அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசி, 1 Kings 18 நம்ம வாசி, 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால பாருங்க, ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தா எல்லாத்தையுமே அந்த தொழிலே விட்டுறான். அந்த ஏரையுமே எரிக்கிறான், விறகா வச்சு சமையல் பண்றான். அதுதான் ஊழியங்கிறது. சும்மா உடனே ஊழியத்துக்கு போறேன் ஊழியத்துக்கு போறேன்னா எல்லாரும் தான் ஊழியத்துக்கு போகலாமே, 4 வருஷம் படிச்சுட்டா. அதுக்குன்னு ஒரு அழைப்பு வேண்டாமா? அதுக்குன்னு ஒரு அனாய்ச்சிங் வேண்டாமா? அதுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் வேண்டாமா? அதான் ஒழுங்கில்லாம போகும் பொழுது ஆண்டவர் அவங்க ஊழியத்தை வந்து பரலோகத்தில் முடிசூட்டப்படாது. மல்யுத்தம் செய்தாலும் சட்டத்தின்படி செய்யாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டார்கள். அதனால பாருங்க, இவன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு, கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்துட்டு அவன் வந்து போறான். ஒப்பு கொடுத்து போகும் பொழுது எலிசாவை பார்க்கறான், அந்த எலியாவை பார்க்கறான். இவனை போல ஒருத்தனுமே இல்லை உலகத்திலேயே, ஒரு மனுஷனும் இவனை போல இல்லை. இவன் என்ன சென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறான். இந்த எலியா தீர்க்கதரிசி, ஏஞ்சல்ஸ் அவனுக்கு தரிசனமாகிறார்கள். அவன் சில நேரத்தில் காணப்படாமல் போகிறான், பசுத்தாபியானவர் அவனை கொண்டு போகிறார். இதோ ஃபயரை அவன் கொண்டு வருகிறான், பலியை வந்து அக்கினி பட்சித்தது, மழையை கொண்டு வந்து உள்ளங்கை மேகத்தினால இஸ்ரவேல் நாடு ஃபுல்லாவே எல்லா டேமும் நிறைஞ்சி போச்சு, செழிப்பு வந்தது. இந்த மனுஷனை ஆண்டவர் அக்னிமயமான குதிரையை அனுப்பி சுழல் காற்றிலே மேலே போயிட்டார். அதனால இந்த மனுஷனை வந்து அந்த மனுஷன் மேலே கண்ணை வச்சும் பொழுது கண்ணை எடுக்கவே இல்லை. அவன் மேலே எலியாவை வந்து உத்தமமாய் பின்வான், கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர் வார்த்தான் என்றால் க்ளோஸ் ஃபெல்லோஷிப் போச்சு. எலியாவை விழவே இல்லை. நீ இங்க கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நாம விட மாட்டேன் அப்படி ஃபாலோ பண்றது. அதே போலதான் நம்ம பிரதர் பென்காமை கண்டுபிடிச்சோம். இந்த பென்காமை போல உலகத்துல எந்த தீர்க்க தரிசியும் இல்லை. 1200 செய்தி கொடுத்துருக்காரு, எல்லாம் பைபிள் படி கரெக்டா இருக்கு. எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள், எவ்வளோ ரெவலேஷன். ஆண்டவர் அவரை எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தியிருக்கார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரதர் பென்காமை விட்டு நம்ம தூரம் போக மனசில்லை. அவரையே பார்க்குறோம், அவருடைய லைஃப்பை நம்ம பார்க்குறோம். ஒரு ஊழியக்காரன் அதுதான் பார்க்கணும். அவரே டோக்கன் போட சொன்னார், மோதிரம் போட சொன்னார், இதைத்தான் பார்க்குறாங்க. அவங்க பார்க்கறது அந்த ஒன்று தான் பார்க்குறாங்க. அவர் கொடுத்த வெளிப்பாடெல்லாம் பார்க்கறது இல்லை. அவர் கொடுத்த அந்த டெடிக்கேஷன் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இதோ அனாயிண்டட், அவங்க அனாயிண்டட் பிடிச்சர் கிடையாது, அவனுடைய ஊழியம் முடிசூட்டப்படாது. அதனால இவன் வந்து எலிசா என்ன செய்தான் என்றால், எல்லாத்தையும் விட்டுட்டான், அம்மா அப்பாவையும் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எலியாவை பின்பற்றி போகும்பொழுது கண்ணை வந்து விளக்கவே இல்லை. அவன் ஃபாலோ பண்ணுறான், கைகளுக்கு தண்ணீர் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. 3:9 நினைக்கிறேன், அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பார்த்தான்னா க்ளோஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கான், கைகளை தண்ணீர் பார்க்கிறான். அதனால் கெட்டி சைஸ் அப்பான் எலஜா, எலஜா மேலே கண்ணை வைத்தான். அவனுடைய வாசம் என்னன்னா, ஐ வாண்ட் த சேம் ஸ்பிரிட் இன் எலஜா, எலியா மேலே இருக்கிற அதே ஆவி எனக்கு வேணும். அவனுடைய முழு நோக்கம் அதுதான், எலியா மேலே இருக்கிற அதே அனாயிட்டிங் எனக்கு வேணும், நான் என் கண்ணை விளக்கவே மாட்டேன். அதே போல் ஒரு சபையை கண்டுபிடிக்கும் பொழுது, ஒரு பாஸ்டரை கண்டுபிடிக்கும் பொழுது, இந்த பாஸ்டருடைய ப்ரீச்சிங்கே வேற மாதிரி இருக்குது, வே ஆஃப் ப்ரீச்சிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த சபையினுடைய ஒழுங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே வார்த்தையின்படி இருக்குது. நம்ம இதை விடக்கூடாது, இந்த பாஸ்டர்ட்ட ஃபெலோஷிப்பை விடக்கூடாதுங்கிறது, அது உண்மையான எலெக்டாக இருந்தால் அப்படி இருக்கும். இவர் வந்து சபையை நடத்துறது, இவருடைய வே ஆஃப் ப்ரீச்சிங், இந்த சபையினுடைய ஒழுங்கு, இது நம்மளை ரேப்சரில் கொண்டு போகும். அதனால நம்ம விடக்கூடாதுன்னு தான் நினச்சி நிற்க முடியும். இல்லை நம்ம நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் பண்ணால், மெசேஜில் தானே இருக்கும். அதனால் அவர் ஒழுங்கு இருக்குதே. இந்த எலிசா வந்து கண்ணை வச்சு, அவர்கிட்ட மேலே இருக்கிற அதே அனாயிட்டிங் எனக்கு வேணும், அதே ரெவலேஷன் எனக்கு வேணும், அவருடைய அடிச்சுவடை நான் பின்பற்றி போவேன், அவரை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லும் பொழுது கடைசியாக என்ன சொன்ன, எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் வர ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ என்ன நான் மேலே போகும்பொழுது என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும். 2 Kings 2:7-9 நம்ம வாசிக்கிறோம். அப்படி அந்த அதிகாரத்தில் நம்ம ஃபுல்லாகவே வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அவன் பார்த்தான், சால்வை விழுந்துச்சு எடுத்துட்டு வந்தான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னான். இதோ அதே மாதிரி என்ன சொன்ன, யோர்தான் நதி ரெண்டாக பிறந்தது. எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா ரெட்டிப்பாக அற்புதங்களை செய்தான். இந்த மனுஷனுடைய வார்த்தை, இந்த மனுஷனிடம் இருக்கு ஆவி, அது எனக்கு வேணும், அதனால இந்த மனுஷனை விட்டு விலக மாட்டேன். ஏனென்றால் இந்த மனுஷனுடைய பேர்ட்ஸ் அப்படி இருக்குது, தஸ் ஸே தி லார்ட் சொல்லும் பொழுது அப்படியே நடக்கிறது. என்னுடைய வார்த்தையே அல்லாமத மழை பெய்யாது என்று சொல்லும் பொழுது அப்படியே நடக்குது. எல்லாமே எலஜா ஒரு தைரியமான ஒரு ப்ராபட்டாக இருக்கிறான். அவன்கிட்ட தஸ் ஸே தி லார்ட் என்கிறது இப்படி இருக்கும் பொழுது, அந்த 2 Kings 3:11 போர்டு வாட்டர், எலிசா போர்டு வாட்டர் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எலஜா. எலஜான் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் காடுன்னு அர்த்தம், தேவனுடைய பலம் என்று அவனுக்கு அர்த்தம். அவன் கூட க்ளோஸ் அசோசியேஷன் வைக்கிறான், வச்சு அதே ஆவியை அவன் பெற்றுக்கிட்டான். இப்போ ரெட்டிப்பாக அந்த ஆவியை பெறும்பொழுது அந்த டைமென்ஷன் மூலமாக அவன் பார்க்கிறான், 4th dimension மூலமாக இந்த சீரிய ராஜா என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான் அக்யூரட்டாக சொல்லியிருந்தான். அந்த காலத்திலேயே 4th dimension அந்த தீர்க்க தரிசிக்கு, எலிசா தீர்க்க தரிசிக்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்க்க முடியும். எத்தனை மைலுக்கு அங்கே இருந்தாலும் பார்க்க முடியும். அதெல்லாம் அவன் பேசுகிறதெல்லாம், சீரிய ராஜா பேசுறதெல்லாம் அங்கே 4th dimension ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆண்டவர் இவன் ஒரு ப்ராஃபட்டு, இவனுக்கு அந்த காட்சியை பிளேபேக் பண்ணுறார், லைவாகவே காமிக்கிறார். அவன் பேசிட்டு சொல்லவே தெரியும், லைவாக வருது. உடனே இவன் போயிட்டு அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லியிருப்பான், ஜாக்கிரதையாயிரும், விரோதி அங்கேருந்து வர்றான், ஜாக்கிரதையாயிரும். இதனால் நினச்சது இஸ்ரவேலின் ராஜாவை ஒன்றும் செய்ய முடியல. காரணம், அங்கே தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். இல்லை, அவர் வந்து எப்படிங்க, எங்கே ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு, எலஜாட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கிறார். அதே போல் நம்ம ட்ரைனிங்லாம் எங்கேருந்து வருது, பிரதர் பென்கேம்ட்டேருந்து வருது. பிரதர் பென்காம் அதே போல் தீர்க்கதரிசி, அவர் எல்லாத்தையும் பார்க்குறார், எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாரு, அக்யூரட்டாக நிறைவேறுது. பிரதர் பென்காம் காலத்தில் 4th dimension கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிக்கலை. ஆனா அவருக்கு போர் டைமென்ஷன் இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையுமே காட்சியில காமிக்கிறார். அவர் வந்து இந்த எலியா வந்து ஆண்டவருக்கு அப்படி கீழ்ப்படிந்தான். நீ கேரித் நதி அண்ட போனா அங்க போறான், நீ சாரி பாத்து ஊர் விதவைக்கு போனா அங்க போறான், நீ உன்னை ராஜாவுக்கு போய் காண்பி ஆகாப்புக்கு உன்னை காண்பின்னா காமிக்கிறான், ஆகாப்புக்கு உன்னை காமிக்காத நீ ஒளிஞ்சிருன்னா ஒளிஞ்சிருக்கிறான். அவன் எல்லாமே ஆண்டவருக்கு ஒரு அடிமையாக இருக்கிறான். He was being led by God. தேவனால் அவன் வழி நடத்தப்படுறான். இதெல்லாத்தையும் அவன் பார்க்கும் பொழுது இதை போல ஒரு மனுஷன், எலியாவை போல ஒரு மனுஷன் உலகத்திலே வந்ததில்லை. இவன் வந்து உண்மையாகவே தேவனுடைய மனுஷன். இந்த மனுஷனை ஃபாலோ பண்ணும். நம்ம ஒரு தேவனுடைய மனுஷனை கண்டுபிடிச்சோம்னா அந்த மனுஷனை ஃபாலோ பண்ணணும், அந்த மனுஷனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். அப்பனா தான் அது நல்லது. க்ளோஸ் அசோசியேஷன் வேணும். இவன் அவிதமா இருக்கும் பொழுது அவன் வந்து கீப் ஹிஸ் ஐஸ் ஆன் எலஜா, தன்னுடைய கண்களை அவன் மேல வைக்கும் பொழுது இவனுக்கு ஆண்டவர் ஃபோர்த் டைமென்ஷனை காமிக்கிறார். நீர் என்ன பேசினாலும் அதை எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவான். அந்த காலத்திலேயே அந்த ஃபோர்த் டைமென்ஷன் இருந்தது. He was made up to catch God's thoughts. தேவனுடைய சிந்தையை அவன் சொல்ல முடியும். அதனால அந்த சேம் ஸ்பிரிட் எலஜாக்கு இருந்த அதே சேம் ஸ்பிரிட் எனக்கு வேணும். அவனுக்கு ஒரே டிசையர் அதுதான், மேரேஜ் பண்ணணும், ஃபேமிலியாக குழந்தையெல்லாம் பெற்று நல்ல மாதிரி முன்னேறி நம்ம உலகத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற எய்மே அவனுக்கு கிடையாது. எனக்கு அவனுக்கு இருக்கிற அந்த எலஜாக்கு இருக்கிற ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுத்துட்டார். அதனால் இன்னைக்கு எல்லாத்தையும் மொசாட் என்ன செய்யறோம் என்றால், ஈரான் என்ன செய்யுது உளவு, அமெரிக்கா என்ன செய்யும் உளவு பார்க்கும், இப்படி எல்லாம் உளவு பார்க்கும். அவங்களுக்கு இன்னைக்கு நாலாம் பரிமாணத்தின் மூலமாக அவங்க உளவு பார்க்குறாங்க. இதனால் எல்லா சீக்கிரட்டையும் தெரியணும், விரோதிகளுடைய சீக்கிரட் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு டிவி என்ன செய்யறது என்றால் எல்லாம் அந்த ஈத்தர் வேஸ்லேருந்து எல்லாத்தையுமே நமக்கு வெளியே காமிக்கிறது, அதை காட்சியாக காண்பிக்கிறது. அதை குறித்து பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறாருங்க சொல்லி நான் முடிக்க போகிறேன். நேரமானது போய்விட்டது. பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார், 64:12, 21 ஆறாவது பேராகிராப், ஒய் இட் ஹேட் டு பி செப்பர்டு, அது ஏன் மேய்ப்பரலாக இருக்க வேண்டும் என்ற செய்தியில் பிரதர் பென்காம் சொல்கிறத சொல்கிறேன். பீப்புள் பாசிங் த்ரூ திஸ் பில்டிங் நவ், இப்பொழுது ஜனங்கள் இந்த பில்டிங்கில் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பீப்புள், கோடிக்கணக்கில், எல்லாம் இங்கே தான் இருக்கு, ஆயிரக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில். டெலிவிஷன் ப்ரூவ்ஸ் தட், டெலிவிஷன் வந்து ப்ரூவ் பண்ணுது இங்கே நிறைய பீப்புள் இங்கே போயிட்டே இருக்கிறாங்க. இட் இஸ் அன் அனதர் டைமென்ஷன், அது வந்து இன்னொரு டைமென்ஷன். அவர் நேச்சுரல் ஐ அண்ட் அவர் ஃபைவ் சென்சஸ் கேனாட் பிக் தட் அப். நம்முடைய இதோ நேச்சுரல் ஐஸ்னால அதை நம்ம அதை பார்க்க முடியாது. இட் இஸ் இன் தட் டெலிவிஷன் மேனுஃபேக்சர்ஸ் எனி திங், இட் இஸ் ஒன்லி சேனல்ஸ். வெங்காயம் காலத்தில் டெலிவிஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்தியாவுக்கு வரல, ஆனால் அமெரிக்காவுக்கு முதலே வந்துச்சு. அங்கேருந்து நாகரிகம் இங்கே வரக்கு 50 ஆகும். அமெரிக்காவில் டெலிவிஷன் அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. டெலிவிஷன் என்ன செய்திருந்தால் எதையுமே உற்பத்தி பண்ணலை, இருக்கிற காட்சியை தான் காமிக்குது. இங்கே இருக்கிற அந்த காட்சியை தான் காமிக்குதே ஒழிய அது எதுவும் உற்பத்தி பண்ணாது. இட் இஸ் ப்ரூவன் டு பி ரெக்கார்டட் ஃபார் எவர். நீங்கள் கண் அசைச்சாலும் உங்கள் கையை உங்கள் ஃபிங்கர்ஸ் அசைச்சாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சின்ன அசைவு பண்ணாலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. தேர் இஸ் எ சைக்கிள் ஆஃப் ஈத்தர் வேவ்ஸ், காத்துல ஈத்தர் வேவ்ஸ் இருக்கு, அந்த வேவ்ஸ்ல அது இருக்கு. ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் இட், அதை வந்து விளக்கம் சொல்ல முடியாது. பட் ஐ நோ இட் இஸ் தேர், அது அங்கே இருக்குது. எல்லா காட்சிகளும் சின்ன அசைவு பண்ணாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. யார் வரல எல்லாமே அங்க தெரியும். அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க எல்லாமே தெரியும். டெலிவிஷன் கேன் புல் திஸ் இன் அண்ட் மேக் இட் ரியாலிட்டி பை சம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அதை வந்து நமக்கு ரியலா அது உண்மையிலே இருக்குதுங்கிறத காமிக்குது. They could not reflect it on the wall. They could reflect on அது வந்து ஸ்கிரீன்ல நமக்கு தெரியுது. ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. நம்மளுடைய தியோபனி பாடிஸ் இருக்குது நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு பிரதர் பென்கான் சொல்கிறார். தானியேல் 4:14 அங்கே காவலாளிகள் ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் வாட்சஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லாரையும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் வாட்ச் பண்ணுறாங்க. யார் யார் என்ன என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தியோபனி இஸ் சம்திங் தட் குட் நாட் சி. ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது ஆனால் நம்ம பார்க்க முடியல, ஆனால் இது இருக்க தான் செய்து. டெலிவிஷன் என்ன செய்து, பீப்புள் ஆர் மூவிங் ரைட் த்ரூ திஸ் ரூம் நவ். இப்பொழுதே ஜனங்கள் இங்கே நிறைய ஜனங்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா டான்ஸுங்க தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல காட்சிகளோ கெட்ட காட்சிகளோ எல்லாமே இருக்கு. ஐ ஒன்லி சப்ஜெக்ட் டு 5 senses. இந்த கண் வந்து 5 புலங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. பென்கான் தொடர்ந்து 58-59 பேராகிரப்பை சொல்கிறார். ஆடம் இருக்கும் பொழுதே அது இருக்குது. டெலிவிஷன் அங்கே இருக்குது, அது ரெக்கார்டாக இருக்குது. எலஜா வந்து மவுண்ட் கர்மேல், கர்மேல் பர்வதத்திலே அங்கே பாகால் தீர்க்கதரிசிக்கு சேலஞ்ச் பண்ணும் பொழுது அந்த காட்சியும் இருக்குது. இப்பவும் அது 4 பரிமாணத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாக நடந்தது, அந்த காட்சியும் இருக்குது. அவர் மலப்பிரசங்கத்தில் பண்ணது அது கூட இருக்குது, அந்த வாய்ஸ் கூட இருக்குது. அது வந்து இப்போ நமக்கு அது தெரியாது. ஆனால் மிலினியத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே நேராக பார்க்கணும். எல்லா காட்சிகளையும் ஏஞ்சல்ஸை பார்க்க முடியும், எல்லாம் பார்க்க முடியும். மிலினியத்தில் பாவம் இருக்காது. அதனால் நம்ம மிலினேன்னு வரும்பொழுது நம்ம மிலினியத்தில் வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இப்போ இந்த கண்ணால் நம்ம 3 பரிமாணத்தில் தான் இருக்கும், அதனால் பார்க்க முடியாது. இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவன் கண் திறக்கப்படும் பொழுது அவன் பார்க்குறான். இப்போ 4 பரிமாணத்தில் இருக்க காட்சியெல்லாம் பார்க்குறான். இதோ அக்கினிமயமான ரதங்கள் 1000 கணக்கில் இருக்குது. அவங்களோடு இருக்கிற பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவ அதிகம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் இதை பிலீவ் பண்ணால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய தூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம லைஃப் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ரெக்கார்டாயிருக்கே, என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து என்ன செய்ய முடியும் என்றால், ஒரு காட்சியை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம், அதை டெலீட் பண்ணவும் முடியும். இங்கே இருக்க இந்த காட்சிகள் இங்கே ரெக்கார்ட் பண்ணதை பிரதர் அதை டெலீட் பண்ணிடுங்க, அது வேண்டாம். அந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸை போடாதுங்க, அதை அப்படி வச்சிருங்க அப்படின்னா அவங்க டெலீட் பண்ண முடியும். அதே போல் இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. டெலீட் பண்ணதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த காட்சியை டெலீட் பண்ணணும், நம்ம தவறு செஞ்சிட்டோம். அந்த காட்சியை டெலீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்வோம் என்றால், அது இயேசுவின் ரத்தத்தில் அது போய் விழும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், அது ஒரு பிளீச்சாக செயல்படுது. காட் ஹைடிங் ஹிம்செல்ஃப் இன் சிம்பிளிசிட்டி. 63:3, 17 407 பேராகிராஃப். God took a sacrifice, a chemical of blood, but the blood of bulls and goats did not divest sin. It only covers sin. ஆடு மாடுன் ரத்தமானது பாவத்தை பரிகரிக்காது, பாவத்தை மூடும். நம்ம வந்து பிரதர் பென்கா சொல்ற எண்டில் ஒரு ரெட் பெயிண்டை வந்து ஒரு நான் என் கையில் இருக்குமென்றால் இன்னொரு ஒயிட் பெயிண்டை வச்சு அதை மறைக்க முடியும். ஆனால் அது அங்கே உள்ள இருக்க தான் செய்யுது. ஆடு மாடு ரத்தம் பாவங்களை மூடுமே ஒழிய பாவங்களை பரிகரிக்காது. ஆனால் அந்த பிளீச்சில் போடும் பொழுது அது என்ன செய்து முற்றிலுமாய் இல்லாமல் போயிடுது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், God sent down from heaven a bleach for sin. It was the blood of his own son that when our confessed sin drops into God's bleach, and the God's bleach, Yesuvin namma paavatha arikku seiyum bolu namma paavangal Yesuvin rathathile poi viludhu. Try to find it again. That coloring of sin goes back through the mediators and down through the time until it is the accuser. Satan, he lays on him till the day of judgment. நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் போய் இயேசுவின் ரத்தத்தில் போய் விழுது. அது ஒரு பிளீச்சாக இருக்குது. அது வந்து அந்த கலரே இல்லாமல் ஆக்கிடுது. அது எங்கே அனுப்புதுன்னா எங்கேருந்து வந்துச்சோ அங்கே அனுப்புது. சாத்தான்கிட்டருந்து வந்துச்சு, சாத்தான்கிட்ட போதும். அவன் நம்மளை குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான். இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அந்த தவறுகளை சுமந்து கொண்டு நியாய தீர்ப்புக்கு போகிறோம். நம்முடைய நம்ம அறிக்கை செய்யும் பொழுது இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது, அதை சாத்தான்ட்டு அனுப்புது. அவன் அதை சுமந்துக்கிட்டு நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கிறான். அவன் அக்னிக் கடலில் தள்ளப்படுவான் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். அதனால் ஒரு வழி இருக்குதா, டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நான் ஒளியிலே வரணும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். நான் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருப்பார். 9 வாசிக்கிறோம், 1 யோவான் 1:9. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாம மேலே வஞ்சிக்கிறோம். தப்பு செஞ்சுட்டு அறிக்கை செய்கிறதே இல்லை. அறிக்கை செய்யலைன்னா அந்த பாவம் அப்படி தான் இருக்கு. நம்ம யாருக்கு விரோதமாக தப்பு செய்கிறோமோ அவங்ககிட்ட போய் அறிக்கை செய்யணும். பிரதர், நீங்களும் நானும் ஒரே சர்ச்சைக்கு தான் வரோம், ஆனால் நான் உங்களுக்கு விரோதமாக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா தான் மன்னிக்கப்படும். மனுஷனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணும், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுதான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அப்போ தான் மன்னிக்கும். அல்லது நீங்கள் பாவத்தை சுமந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதை நம்ம இயேசு ரத்தத்தில் நம்ம அந்த பாவம் அங்கே போய் விழும் பொழுது அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. அதனால எல்லா காட்சிகளும் இருக்கா, 4 பரிமாற்றில் ரெக்கார்டு ஆகிருக்குது. ஆனால் அதை அழியறதுக்கு, அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. உடனே நம்ம மனம் திரும்பினா அதை அழிஞ்சு போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஆமென். பிரதர் பென்காம் எலிசா போல ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் அவர் 4 பரிமாணத்தில் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே காண்பிக்கிறார். 4 பரிமாணத்தில் நம்முடைய ஃபியூச்சர் லைஃப் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆம்னிசைன்ட் காட், அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பிரதர் பென்காண்ட ஒரு அம்மா ஜெபமண வராங்க பிளாட்ஃபார்த்துக்கு. பிரதர் பென்காண்ட் சொல்லுகிறார், டு யூ நவ் பிலீவ் எங்க செய்தி? 53 வருஷம் 11 மாதம் 6 தேதி 61வது பேராகிராஃபில் சொல்கிறார், யூ ஆர் அ மதர், நீ ஒரு தாயாக இருக்கிறாய். யூ ஆர் எ கிறிஸ்டியன் டூ, நீ வந்து கிறிஸ்தவளாக கூட இருக்கிறாய். யூ ஹாவ் 3 சில்ட்ரன், உனக்கு 3 குழந்தைகள் இருக்குது. யூ சஃபர் வித் டியூமர், எ தைராய்டு டியூமர், தைராய்டினால் டியூமர் வந்திருக்கு, உனக்கு டியூமர் இருக்குது. செவரல் டாக்டர்ஸ் ஹேஸ் எக்ஸாமின் டூ, இதை பல டாக்டர்கள் உன்னை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள், உன்னை கைவிட்டுட்டாங்க. தே கிவ் அப். அதனால் ஆப்ரேஷன் ஒன்று பண்ண முடியாது, ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது, நீ பிழைக்க மாட்டாய், யூ ஆர் கோயிங் டு டை என்று சொல்லிட்டாங்க. நீ ஒரு காரில் வந்திருக்கிற, உன்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து மேபல் என்று சொல்லுகிறார். நான் வந்து உன்னை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, நீ இங்கேருந்து வரல, நீ கென்டக்கிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கிற. உன்னை எக்ஸாம்பிள் பண்ண டாக்டர் வந்து ஹெவி செட் டாக்டர், ரொம்ப கனத்த உடம்பு உள்ளவர். அந்த டாக்டர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்கிறார், கோ ஆன் யுவர் வே, ரிஜாய்ஸ், மே காட் மேக் யூ வெல். நீ உன் வழியே போகலாம், நீ கர்த்தர் உன்னை சுகமாக்குறார் என்று சொல்கிறார். சந்தோஷமா போ, உனக்கு வந்து சுகம் கிடைச்சிட்டு. எப்படி பாருங்க, அந்த டாக்டரை சொல்கிறாரு உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குங்கிறாரு, எங்கேருந்து வந்திருக்கிறார், எப்படி வந்திருக்கிறார், அதெல்லாம் அவர் பார்க்குறார். அது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. ரெக்கார்டானதை ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டுக்கு காமிக்கிறார், ப்ராஃபிட்டு அதை பார்க்குறார். இப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஒரு நல்ல மில்லினியத்தில் நீங்களும் ப்ராஃபிட் மாதிரி பார்க்கலாம். அதனால பாருங்க எவ்வளோ கிளியரா சொல்ற. நீங்க வந்து ஃபெய்த் வேணும். எவ்ரி பர்சன் ஆட் டு பிலீவ் நவ், ஜஸ்ட் ஹேவ் ஃபெய்த் இன் காட். நம்ம வந்து விசுவாசம், பென்காமுக்கு தரிசனம் வந்தது, நமக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள இஸ்ரீ, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அவளுக்கு அந்த ஃபெய்த் இருந்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால அதே போல நம்ம ஃபெய்த்ல ஜீவிக்கிறோம். பிரதர் பென்காம் காட்சியாவே பார்க்கிறார். அவர் 4 பரிமாணத்தில் ரெக்கார்டா இருக்குது எல்லாமே ஆண்டவர் ஒரு ப்ராபர்ட் காமிக்கிறார். நம்ம ப்ராபர்ட் இல்லாதனால பார்க்க முடியல. அதனால பிரதர் பென்காம் என்ன சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ப்ளீச் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறது. யுவர் தாட் ஸ்பீக் லவுடர் இன் ஹெவன் தேன் யுவர் வேர்ட்ஸ் இன் ஆன் எர்த். பூமியிலே நம்ம பேசுறோம்ல, இதை விட நம்முடைய இதயத்தில் இருக்க சிந்தனைகள் பரலோகத்தில் அதிக சத்தம் எடுதான். நம்ம பேசுறத விட நம்ம தாட்ஸ் வந்து பரலோகத்தில் அதிக சத்தம் எடுதான். அதனால பிரதர் பென்காம்க்கு கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறார் என்றால், உன்னிடத்துல ஜப வரிசையில் வர்றவங்க வலது பக்கத்து வழியா வரணும். அங்க வலது பக்கத்தில் கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அதனால இந்த வழியா வர சொல்ல, அவன்கிட்ட இருக்க பாவத்தை கர்த்தருடைய தூதனானவர் பிரதர் பென்காம் சொல்லிடுவார். அதனால உங்க பாவத்தை அறிக்கை செய்துட்டு வாங்க. பாவத்தை அறிக்கை செய்தா ரத்தத்தில் போயிருது, அது இல்லாம போயிருது, அந்த ரெக்கார்டு அழிஞ்சு போகுது. அப்படி வரணும். Your thoughts speak louder than your words. உங்களுடைய இதயத்தின் உங்கள் நினைவுகள் வந்து அங்கே வார்த்தையை விட அதிக பரலோகத்தை சத்தம். அதனால அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் ரெக்கார்டாக இருக்கிறது. எல்லாம் அறிக்கை செய்து வந்தா எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது பிரதர் பென்காண்ட்ட வரும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி ரகசியங்கள் சொல்கிறார். ஒன்று ரெண்டாக சொல்லியிருக்கிறாரு, ஆயிரக்கணக்கில் சொல்லியிருக்கார். எல்லாமே ஒரு ப்ராபர்ட்டுக்கு ஆண்டவர் காமிக்கிறார். இன்னைக்கு சயின்ஸ் என்ன செய்யுது, ஒரு டிவியை கொண்டு வந்து, கம்ப்யூட்டரை கொண்டு வந்து, இன்னைக்கு செல்ஃபோனை கொண்டு வந்து உங்களுக்கு அந்த காட்சிகள் எல்லாம் காமிக்குது. 4 பரிமாணம்னு ஒன்று இருக்குது, அங்கே எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, எல்லாம் லைவாக இருக்குது. நம்மளை பற்றிய காரியங்களெல்லாம் லைவாக இருக்கு. அதனால் அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. 4 பரிமாணம் என்ன செய்யுது, ரெக்கார்ட் பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. எதுக்காக, ஒரு நாள் ஆண்டவர் பிளே பேக் பண்ணுவார், எல்லாத்தையும் திருப்பி போட்டு காமிப்பார். நம்ம இயேசுவின் ரத்தத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டா நம்ம கவலைப்படவே வேண்டாம். யூ ஆர் ஜஸ்டிஃபைடு, நெவர் டிட் இட் சின் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்றேன், ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக நம்மை மாற்றுகிறது. அதனால்தான் நம்ம என்னைக்கும் இந்த உலகத்தில் வந்து ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் வார்த்தையின்படி இருக்கணும். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வந்து ரிவார்ட் கொடுப்பார், நமக்கு ஆண்டவர் மில்லினியம் கொடுப்பார். இந்த கிரேட் மில்லினியம் டு கம், இட் வில் ஜஸ்ட் மோர் ரியல் தேன் டெலிவிஷன் எனிதிங் எல்ஸ் பிகாஸ் தே ஆர் ஹியர். நீங்கள் மில்லினியத்தில் போகும்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தீர்க்க தரிசிக்கு தெரிஞ்ச மாதிரி, ஆண்டவருக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே நமக்கு தெரியும். அந்த மில்லினியத்தில் இந்த மாதிரி பாவம் காட்சிகள் எல்லாம் இருக்காது. இந்த சினிமாக்கள் எல்லாம் இருக்காது. உலகத்தில் மக்கள் எல்லாம் சினிமா கவர்ச்சியில் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் சினிமா காட்சியில் இருக்க, மெஜாரிட்டி பீப்புள் சினிமா காட்சி. அதெல்லாம் தான் சினிமாக்காரர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க. நம்ம வந்து இதோ தேவனை பின்பற்றுகிறோம், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எல்லா காரியத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார், நமக்கு பலன் கொடுப்பார். ஒரு பாஸ்டருடைய பலன் என்ன? ஒரு கூட்டமான மக்களை கொண்டு போய் கொடுக்கணும், அவர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணணும். பிரதர் பென்காம் என்ன? ஒரு ஜனம் எல்லா இந்த மெசேஜை பிலீவ் பண்ணுற ஒரு ஜனங்கள் ஆண்டவரை வந்து அவர் ட்ராஃபீஸாக கொடுப்பாரு. பாஸ்டர் அவருக்கு கீழே இருந்து அவர் ஒரு சின்ன குரூப்பை அங்கே கொண்டு பிரதர் பென்காமோடு அவருக்கு கீழே இருந்து கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்க போகுது. இந்த காட்சி ஒரு நாளில் நடக்க போகுது. நம்ம எலிசா போல அந்த வேர்டை ஃபாலோ பண்ணணும், எலஜாவை ஃபாலோ பண்ணணும். அவர்கிட்ட இருந்த அதே ஆவி, அவர்கிட்ட இருந்த அதே சத்தியம் எனக்கு வேணும், நான் அதை விட மாட்டேன்னு பிடிக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் நாலாம் பரிமாணத்தை காணும்படியான கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இந்த சீரியா ராஜா பேசுறதை எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடுவான். எப்படி அது இன்னைக்கு அது உண்மைங்கிறத நாலாம் பரிமாணம் மனுஷன் கண்டுபிடித்த பிறகு அது உண்மை என்பது தெரிகிறது. அதனால் கர்த்தர் நமக்கு ரிவார்ட் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பதுக்காக, எனக்கு ரிவார்ட் கொடுப்பதுக்காக நான் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதுக்காக அவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நமக்கு கர்த்தருடைய வருகையின் நாள் வரும் பொழுது, நம்ம மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது, வெட்டிங் ஷப்பரில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் கொடுப்பார், நம்மளை பெயர் சொல்லி அழைப்பார், என்னை பெயர் சொல்லி அழைப்பார். வீணை நாதம் துணித்திடும் பொழுது என்னை அவர் பெயர் சொல்லி அழைப்பார், அப்பொழுது எனக்கு ரிவார்ட் கொடுக்க முடியும். எனக்காக என் வார்த்தைக்காக ஜீவித்தார், உனக்கு இதோ ஜீவ கிரீடத்தை தருகிறேன், உனக்கு வந்து நீதியின் கிரீடத்தை தருகிறேன். ஆண்டவர் ரிவார்ட் கொடுப்பார், அதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு நாளில் பிளேபேக் பண்ணும் பொழுது அவங்க தப்பிக்கவே முடியாது, இல்லை அப்படின்னு ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. இதுதான் ஆண்டவர் இந்த இதுக்காக தான் நாலாம் பரிமாணத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டுக்கு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் எலிசாவின் நாட்கள் மறுபடியும் வந்திருக்கிறது. பிரதர் பென்காம் மூலமாக ஆண்டவர் அந்த நாலாம் பரிமாணத்தை எல்லாத்தையுமே, எல்லாருடைய அவர்கிட்ட ஜபிக்க வர்ற எல்லாத்தையும் பற்றி கரெக்டாக சொல்கிறார். எல்லாம் 100% ஃபேக்ட், எதுவுமே கஸ் ஒர்க்கு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பெந்தகோச பாஸ்டர்கள் போல கிடையாது, குறி சொல்லுகிறவர்கள். பென்காம் வந்து அவர் அந்த காட்சியை பார்த்து சொல்கிறார். அவர் தீர்க்கதரிசி, எலிசா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, ஃபோ ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே காண்பிக்கிறார். அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்பை கூட காமிக்கிறார். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாத்தையுமே ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு நாளில் நம்ம ராப்சரில் போகிறது அவர் பார்த்துருக்கிறார். அது எல்லாமே செட்டில் ஆயிருக்கு. அது கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நம்ம கஷ்டப்பாடு சகிக்கும் பொழுது பலன் உண்டு. ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைப்பார், இதை நமக்கு வெகுமதி தருவார். நம்ம அவருடைய வார்த்தைக்காக ஜீவிப்பதுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நம்மை மகிமையிலே பார்த்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளை நீதிமானாக்கியிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய பார்வையில் எல்லாம் முடிஞ்சு விட்டது. அவருடைய பார்வையில் நம்ம லைஃப் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிவிட்டது. அதனால் எல்லோரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். வீணை நாதம் தொன்னிடும் மேடை வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொன்னிடும் மேடை என்னை பேசி எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, நேரம் மட்டுமாக நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். ஃபோர்த் டைமென்ஷன் என்று ஒரு பரிணாமம் இருக்கிறது. மனுஷன் அதை இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் நீர் உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அந்த ஃபோர்த் டைமென்ஷனை வச்சிருக்கு. இங்கே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, பல்லோகத்தில் என்ன நடக்கிறது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லாமே அது செட்டில்ட் இன் ஹெவன், அது வானத்திலே அது வைக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீர் அதையெல்லாம் காண்பித்தீர். இப்பொழுது மனுஷன் விஞ்ஞானத்தினாலே அதை ஆண்டவரே கண்டுபிடித்து அதை தவறாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, ஞாயிற்று நாளிலே அதை நீர் போட்டு காண்பிப்பதற்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீர். இப்பொழுது இந்த மெசேஜ் உலகமெங்கிலும் போகணும் என்பதற்காகவும் நீர் இந்த நாலாம் பரிமாணத்தை வைத்திருக்கிறேன். ஒரு நல்ல எங்களுக்கு நீர் ரிவார்ட் கொடுப்பேன். நாங்கள் ஆண்டவரே வார்த்தையின்படி ஜீவிப்போம் என்றால், வார்த்தையின்படி மல்யுத்தம் பண்ணுவோம் என்றால் நாங்கள் முடிசூட்டப்படுவோம். எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நாங்கள் ரிவார்டை அடைவோம், ரிவார்டை பெற்றுக்கொள்வோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னோனமாக நாங்கள் ஆண்டவரே இந்த எட்டர்னல் லைஃபை நாங்கள் பெற்று எட்டர்னிட்டியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்து. நாங்கள் ஆண்டவரே உமக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்க, உமக்கென்று ஜீவிக்க, உமக்கென்று சேவை செய்ய, உமை ஆராதிக்க எங்களுக்கு வாஞ்சையும் கிருபையும் தார். ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் வார்த்தையை கேட்டவனுடைய பிள்ளைகளுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஸோ ஜீவானந்த் அவர்கள் வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலின் 337 337 337 என் இயேசு ராஜன் வருவான். இயேசு ராஜன் வருவார் எண்ணில் அடங்க துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பாராமாதற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி அவர் வருகையை எதிர்பாராமாதற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி இயேசு ராஜன் வரு எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாயின் இயேசு ராஜன் வருவார். என்னில்லடங்கத்துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும், பின்னில் ஓர் மின்னொளி தோன்றும். வானில் ஓர் பேரொளி தோன்றும், பின்னில் ஓர் மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். மேற்கும் கிழக்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன் வருவார். என்னில் அடங்கத் துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட
நாமளாம் முழங்கப்படலாம். சில ஜப விண்ணப்பங்கள். என் பேர் ரென்ஃபிரெடுக்கு இதயம் வீங்கி இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக உள்ளது. அவனுக்கு பிளட் ப்ரெஷர் நார்மலாகவும் இதய வீக்கம் சரியாகவும் எல்லாம் நார்மலாக மாற அவனுக்காக ஜபிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு சோரி டெய்ஸி திருநெல்வேலி. ரென்ஃபிரெடுக்கு கற்று தாமே நல்ல சுகத்தை தர அந்த ஹார்ட் ஸ்வெல்லிங் அது குறையத்தக்கதாகும், இன்னும் பிளட் ப்ரெஷர்லேருந்து விடுதலை தரும்படியாகும். அது மற்றும் இன்னொரு ஜப விண்ணப்பம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனாருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக விட்டு விட்டு ஜுரம் காணப்படுகிறது, இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவருக்கு சரீரத்தில் லங் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது, இதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நல்ல சுகம் பெற்று வீடு திரும்பும்படி இந்த வேளையில் போது வரும் சபையாரும் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சாரி க்ளோரி கெசியால் சகனுக்கும் கத்து தாமே நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியாக, மற்றும் இல்லாமல் அங்கே திருப்பூரில் இருக்கிற சோரன் அலெக்சாண்டர் அவருடைய மகனுக்கும் கத்து தாமே நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியாக நம்ம நேர் ஊக்கமாக ஜபிக்கலாம். சோத்திரம் கத்தாமே அன்றைய சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்றைய திருப்பூரில் இருக்கிற சோரன் ஆண்டவரே அலெக்சாண்டரோட மகனுக்கு அன்றைய காலில் ஏற்படுங்க ஃப்ராக்சர், அது நார்மலாக மாறத்தக்கதாக நல்ல வலி வேதனை நீங்கி பரிபூர்ண சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. கர்த்தாவே திருநெல்வேலியில் இருக்கிற குழந்தை ரென்ஃபிரெடுக்காக ஜபிக்கிறோம். அந்த சகனுக்கும் கர்த்தாவே நீ தாமே நல்ல அற்புத விதமான சுகத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே அன்றவரே அந்த குழந்தைக்கு நீ தாமே இறங்குவீராக. அந்த ஹார்ட் அன்றவரே நார்மலாக மாறத்தக்கதாக, அந்த வீக்கம் குறையத்தக்கதாகவும் பிளட் ப்ரெஷர் நார்மலாக மாறத்தக்கதாக அந்த குழந்தைக்கு நீ தாமே அற்புதத்தை செய்வீராக, பெரிய காரியத்தை செய்தாலும் எங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்துவீராக. கர்த்தாவே சாரி க்ளோரி கெசியால் அவர்களுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த சகோனுக்கு இருக்கிற அந்த லங் இன்ஃபெக்ஷன்லேருந்து முற்றிலுமான விடுதலை தருவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இப்பொழுதே கட்டளையிட்டாலும் சுகவீனமாக இருக்கு. இந்த ஒவ்வொருவருக்கும் நீ தாமே இந்த நேரத்திலே அன்றைய பரிபூர்ண சுகத்தை தாரும். காயம்பட கரத்தை வைத்து விடுதலை தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலநிலை மட்டுமாய் நாங்கள் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை நீர் போஷித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்திலும் நாங்கள் இந்தவரை இந்த வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கே, அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டவர்களாக எங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும். கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லாருமே பதிலை பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும். கர்த்தாவே துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நித்தாமே நல்ல சுகத்தை தாரும். இப்பொழுது நாங்கள் ஜபித்த ஒவ்வொருவருக்கும் நித்தாமே சுகத்தை தருவீராக. இன்னும் சுகவீனத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே நீ தொடுவீராக கர்த்தாவே. அற்புத விதமான டெலிவரன்ஸை இப்பொழுதே நீ கட்டளையிட்டாலும் விடுதலையோடு உமக்கு ஆராதனை செய்ய விடுதலையோடு கர்த்தாவே ஜீவனம் பண்ண நல்ல ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஒவ்வொருக்கும் கட்டளையிடுவீராக கர்த்தாவே. இப்பொழுது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வத்திலும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமபாகங்களை அங்கீகரித்தரலும். ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக கத்தாவே. காலையில் வந்தவர்களும் மாலையிலும் கத்தாவே உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை தருவீராக. தொடர்ந்து நடக்கவிருக்கிற வாலிபரைக்கும் சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் ஆசீர்வத்தரலும். ஒவ்வொரு உற்சாகத்தோடு அந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை தாரும் கத்தாவே. தொடர்ந்து எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். Amen.
To Jesus and the love His love, His wonderful love, we give all the glory to Jesus and the love His wonderful love. Magimayavum avar king, Christus our king, Seluthuvom. மையாவம் அவருக்கே என்றென்றும் அவருக்கே.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.